தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 24 வசனம் முதல் 27 வசனம் முடிய நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசித்தோம்.
தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது.
மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிப்பதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் முத்திரிப்பதற்கும் மகா பரிசுத்த உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 24, 25, 26, 27 இந்த 4 வசனங்களை குறித்து இப்பொழுது பிரசங்கம் பண்ண போகிறேன். ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த ஆராணியை விட்டு போகும்பொழுது உங்கள் மனசில் அந்த 4 வசனமும் பதிஞ்சிருக்கும். 4 வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதும் உங்கள் மனசில் பதிய வேண்டும். கேட்கிற வார்த்தையானது தலைக்கு மேலே போகாதபடி காதால கேட்டு இதயத்தில் நம்ம விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 16 வருஷம் 11 மாதம் 20 தேதி, அதாவது 16 வருஷம் 10 மாதம் 29 தேதி 70 வீக்ஸ் ஆஃப் டேனியல் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரசங்கம் பண்ணி 5 வருஷம் ஆயிற்று. இப்பொழுது நான் கொஞ்சம் வித்தியாசமாக பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். வித்தியாசமான அர்த்தம் இல்லை, கொஞ்சம் ஆவிக்குரிய பிரகாரமாக அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண விரும்புகிறேன். அந்த பிரசங்கம் நெட்டில் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் கேட்டு பார்த்தீங்கன்னா நான்லாம் கணக்கு போட்டிருப்பேன். அந்த நாட்களெல்லாம் கணக்கு போட்டு எப்படி அந்த 70 வீக்ஸ் நிறைவேறுது என்பதை சொல்லியிருப்பேன். இப்பொழுது அந்த கணக்கெல்லாம் நான் போடலை. இந்த பிரசங்கத்தில் கணக்கெல்லாம் போடாதபடி முக்கியமான சம்பவங்கள் என்ன என்பதை மாத்திரம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறது, இப்பொழுது என்ன நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை இந்த 4 வசனங்களிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 4 வசனங்கள் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எந்த பாஷை பேசினாலும் சரி, உலகமெங்கில இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை படித்து அதனுடைய அர்த்தம் என்னதென்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இது முக்கியமான வசனம். 70 வீக்ஸ் ஆஃப் டேனியல், தானியலின் 70 வாரங்கள். காப்ரியல் தூதன் தானியலுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தானியல் 21 நாட்கள் உபாசித்து அவன் ஜெபிக்கிறான். அப்படி ஜபிக்கும் பொழுது அவனுக்கு பதில் வருகிறது. முதல் பகுதியிலே அவன் ஜபத்தை குறித்து நம்ம காண்கிறோம். 21 நாளைக்கு பின்பு அவனுக்கு பதில் வருகிறது. காப்ரியல் தூதன் வந்து அவனுக்கு அந்த பதிலை கொடுக்கிறார். அதான் 24-27 வரைக்கும் 4 வசனங்கள். இந்த 4 வசனங்கள்ல இஸ்ரவேல் நாட்டினுடைய சரித்திரம் முழுசும் அடங்கியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அவங்களுடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் என்ன என்பதை இந்த 4 வசனங்களுக்குள்ளே கர்த்தருடைய தூதனானவர் தானியேலுக்கு சொல்லுகிறார். இதுல நம்முடைய ரிடெம்ஷனும் இந்த 4 வசனத்துக்குள்ள அடங்கியிருக்கு. தானியேலுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய ஜனங்களை பற்றி சொன்னார். அவனுடைய ஜனங்கள் யூத ஜனங்கள், நம்ம யூதர்கள் இல்லை, நம்ம யூதர் அல்லாத புரஜாதிகள். நமக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4, 5, 6 எழுதப்பட்டிருக்கிறது. 7 சர்ச்சஸ் அண்ட் 7 சீல்ஸ், 7 சபைக்காலங்களும் 7 முத்திரைகளும். இந்த ரகசிய இதுல வந்து நம்முடைய பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் அங்கே இருக்கிறது. எல்லாமே இதுல கிராஸ் ஆகிறது. இந்த நாலு வசனத்துக்குள்ள அது கிராஸ் ஆகிறது. நீங்க அதை வந்து கவனமாக கவனிக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் என்ன, புரோகிராம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன, எதற்காக ஆண்டவர் நம்மை உலகத்திலே கொண்டார் என்பதையெல்லாம் நீங்க அறிய முடியும். அதனால கவனமாக கவனியுங்கள். 24 வசனத்திலே 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்ஸ் ஃபோல்ட் பர்பஸ் ஆஃப் கேப்ரியல் விசிட் டு டேனியல். கேப்ரியல் தூதன் தானியலை சந்திக்கும் பொழுது 6 காரியங்களை சொல்லுகிறார். சிக்ஸ் ஃபோல்ட் பர்பஸ் ஆஃப் கேப்ரியல் விசிட் டு டேனியல். காப்ரியல் வந்து தானியலை சந்திக்கும் போதுக்கு 6 காரியங்களை சொல்லுகிறார். அந்த 6 காரியங்கள் என்ன, அதான் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். மீறுதலை தவிர்க்கிறதுக்கும், ஒன்று பாவத்தை தொலைக்கிறதுக்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுறதுக்கும், நித்திய நீதியை வரிவிப்பதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிப்பதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணிருக்கும், உன் ஜனத்தின் மேலும் உன்னுடைய நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சிக்ஸ் ஃபோல்டு பர்பஸ், 6 காரியங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் தொலைய வேண்டும், அவங்களுடைய மீறுதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும், அவங்களுடைய அக்கிரமத்தை தேவன் நிவிர்த்தி பண்ண வேண்டும், தரிசனமும் அங்க தீர்க்க தரிசனங்களும் ஓபன் ஆக வேண்டும், அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, அது ஓபன் ஆக வேண்டும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் அவங்க பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட வேண்டும். இந்த சிக்ஸ் போல்டு பர்பஸ், இந்த சிக்ஸ் போல்டு பர்பஸுக்காகத்தான் காப்ரியல் தூதன் வந்து இத தானியேலை சந்திக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் அதே பர்பஸ் தான், அதே சேம் ஏஞ்சல் தான் பிரதர் பிரணாம சந்திக்கிறார். அங்க தானியேல் அவங்க யூதர்களுக்கு புரோஃபெட்டு, நமக்கு புறஜாதிகளாகிய நமக்கு யூதர் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியாகிய பிரதர் பென்காமை அழைத்தார். இந்த பென்காமை கர்த்தருடைய தூதனானவர் சந்திப்பதற்கு இந்த சிக்ஸ் ஃபோல்டு பர்பஸ் இருக்கிறது. 6 காரியங்கள், 6 தீர்மானங்கள். அவங்களுக்கு அந்த 6, நமக்கும் அந்த 6 தான். அவங்களுக்கு வந்து 7வது எக்காலம், நமக்கு 7வது முத்திரை. ட்ரம்பட்ஸ் ஃபார் இஸ்ரேல், சீல்ஸ் ஃபார் பிரைடு. முத்திரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்காலங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கோபகலசங்கள் கீழ்ப்படியாதவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல கோபகலசங்கள் வரும். 7 தண்டர்ஸ், 7 இடி முழக்கங்கள் நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. இப்படியாக வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது என்ன காண்கிறோம், சிக்ஸ் போல்டு பர்பஸ். அந்த சிக்ஸ் போல்டு பர்பஸ் என்னது, முதல் 3 காரியங்களை நீங்க வாசிக்கும் பொழுது எல்லாம் பாவம், முதலாவது மீறுதல், 2வது பாவம், 3வது அக்கிரமம். பாவம் மீறுதல் வந்து தவிர்க்கப்பட வேண்டும், பாவம் தொலைக்கப்பட வேண்டும், அக்கிரமம் வந்து நிவிருத்தி ஆகப்பட வேண்டும். கிட்டத்தட்ட எல்லாமே சேம் மீனிங் தான். கிறிஸ்டியானிட்டியில் என்னன்னா, முதலாவது வந்து நீங்க பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அதுதான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்தார்னு நிச்சயம் இருக்கான்னு கேட்கிறேன். பாவம் மன்னிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. அப்படி ஞானஸ்தானம் எடுத்தா அது பிரயோஜனம் இல்லாத ஞானஸ்தானம், வாத்துக்கோழிய தண்ணியில முக்கின மாதிரி அர்த்தம். அந்த ஞானஸ்தானத்தினால பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி சத்தியத்தை விசுவாசித்து முடிவு பறிந்தோம், நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீர்ப்பேன் என்று ஒப்பு கொடுப்பது, அந்த 3 கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இந்நாள் வரைக்கும் அப்படிதான் செய்துட்டு வர்றேன். ஆனால் ஒரு சிலர் மனம் திரும்பாமலே ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அவங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு தான் கொடுக்குறேன். அதன் பின்பு அவர்கள் வார்த்தை விட்டு போனால் அவங்க மேலே அந்த இரத்தப்பழி இருக்கும், என் மேலே அது கிடையாது. ஏன்னா நான் கேள்வி கேட்டுட்டு தான் கொடுக்குறேன். லைக் கிறிஸ்டியானிட்டியில் முதல் படி என்ன? பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தணும். கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார், நம்ம பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், பாவத்துக்கு வேண்டிய கிரயத்தை அவர் செலுத்தினார், தம்முடைய ஜீவனையே அவர் செலுத்தினார், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் காத்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Like six things that they had to get under their seventh trumpet. அவங்க ஏழாம் எக்காலத்தின் கீழே ஆறு காரியங்களின் கீழே அவங்க வர்றாங்க. நம்ம வந்து செவன்த் சீல்ல வந்திருக்கிறோம், ஏழாம் முத்திரையின் கீழே வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம ஏழாம் முத்திரையின் கீழே வந்திருக்கிறோம். ஆமே. இந்த ஏழாம் முத்திரையின் கீழே வரும் பொழுது நம்முடைய பாவம் எல்லாம் தொலைகிறது, நம்முடைய அக்கிரம் எல்லாம் நிவிருத்தி ஆகிறது, நம்முடைய மீறுதல் எல்லாமே தவிர்க்கப்படுகிறது, பாவத்துக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது, சின் கொஸ்டினுக்கு ஒரு முடிவு இது ஏற்படுகிறது. இந்த செவன் சீல நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது, செவன் சீல் என்ன? இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஆமென். கர்த்தர் இறங்கி வருகிறார். எப்படி இறங்கி வருகிறார்? மேகத்திலே வருகிறார். இந்த இயேசுவானவர் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம், ஒரு மேகமானது அவரை எடுத்துக்கொண்டது. 9 வாசிக்கிறோம், அதே மாதிரி இப்பொழுது மேகத்தில் வந்திருக்கிறார். அதுதான் ஏழாம் முத்திரை. அதான் மேகத்திலே அவர் வந்திருக்கிறார். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அது வந்து என்னன்னா செவன் சீலா இருக்கிறது. செவன் சீல் வந்து மூன்று பகுதியாக இருக்கிறது, அவருடைய வருகை மூன்று பகுதியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1:14-16 வாசிக்கிறோம், முதலாவது சவுட், ரெண்டாவது வாய்ஸ், மூணாவது ட்ரம். ஆரவாரம் தீர்க்கதரிசி மூலமாக உலகமெங்கிலும் அது போனது. 7 உலகத்தை சுற்றி இந்த செய்தி பிரசங்கம் பண்ணப்பட்டது. ஒரு மனுஷன் அதை பிரசங்கம் பண்ணினார், அதுதான் சவுட். இந்த செய்தியானது ஒரு கூட்டமான மக்களை கொண்டு வருகிறது, வார்த்தையின் கீழே கொண்டு வருது. சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரலும் இருந்து கர்த்தர் ஒரு ஜனத்தை தம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். ஏழாம் முத்திரையின் கீழே நம்ம இருக்கிறோம். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கும் பொழுது, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சரசின் மேல் வானவில் இருந்தது, அவன் முகம் சூரியனை போலவும் கால்கள் அக்னி சமங்களைப் போலவும் இருந்தது, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 தங்கள் சத்தங்களை முழங்கின. இப்பொழுது அது நடந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மெசேஜில் இல்லாதவங்களுக்கு தெரியாது, சாபனத்து மக்களுக்கு தெரியாது. சாபனை கிறிஸ்தவங்களுக்கு ஏழாம் முத்திரனா என்னன்னு தெரியாது. நம்ம மெசேஜில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மெசேஜ் வந்து எப்படியாப்பட்ட மெசேஜ்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் மெசேஜ். பெந்தேகாசல் பிரசங்கத்தை விட பல மடங்கு ஸ்டாண்டர்ட் மெசேஜ். அப்போ இந்த மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா படிப்பறிவு வேணும். படிப்பறிவு இல்லாதவர்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. முதலாவது நேச்சுரலாக அவங்களுக்கு படிப்பறிவு வேணும், அதன் பின்பு அவங்களுக்கு வந்து அந்த அனாய்டிங் வேணும். அப்பொழுது தான் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். எல்லாருமே பாஸ்டர் ஆகிட முடியாது. இந்த மெசேஜில் எல்லாருமே பாஸ்டர் ஆக முடியாது. படிப்பறிவு கிடையாது, அனாய்ச்சிங் இல்லை, அப்படியாப்பட்டவங்க எப்படி சபை நடத்த முடியும்? பாஸ்டர் நீங்க வந்து என்னை வந்து அபிஷேகம் பண்ணுங்க, பாஸ்டரா ஏற்படுத்துங்கன்னு ஒரு சிலர் என்கிட்ட சொல்றாங்க. நான் யாருக்கும் நான் செவி கொடுப்பதில்லை. இந்த மெசேஜை பற்றி சீப்பா நினைக்கிறாங்க. சும்மா நாலு புஸ்தத்தை படிச்சா நம்ம பாஸ்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. படிப்பறிவு வேணும், ஆங்கில ஞானம் வேணும். இங்கிலீஷில் ஞானம் இல்லாதவங்க இல்லை பாஸ்டர் ஆகக்கூடாது. முதலாவது படிப்பறிவு, ரெண்டாவது அனாய்ச்சிங். இந்த ரெண்டு இருந்தா தான் இல்லை பாஸ்டர் ஆக முடியும். சும்மா எல்லாரும் பாஸ்டர் ஆகிறது அப்போ அந்த அவங்களோட வந்து சரியா போதிக்க முடியாது. அப்படி சரியா போதிக்க முடியலன்னு அந்த விசுவாசிகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னு ராப்சர்ல போக முடியாது. ராப்சரிங் ஃபெய்த் வராது, ராப்சர்ல போக முடியாது. இதுல ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இது இருக்கிறதுலே ஸ்டாண்டர்ட் மெசேஜ். இது பைபிள் காலேஜில் படிப்பதை விட இது ஸ்டாண்டர்ட் மெசேஜ். அவங்களால கூட இதை புரிய முடியாது, அவங்களுடைய படிப்பறிவினால புரிய முடியாது. படிப்பறிவு தேவை, ஆனால் அது மாத்திரம் இருந்தால் புரிய முடியாது. அவங்களுக்கு அனாய்ச்சிங் காலிங் இருந்தால் தான் இந்த இந்த கடைசி கால செய்தியை புரிய முடியுமே ஒழிய மற்றபடி யாராலும் புரிய முடியாது. இல்லை அவங்களுக்கு வந்து செவன்த் டெம்பட்டு, நமக்கு செவன்த் சீலு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களால புரிய முடியாது. முதல்ல டெம்பட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதானே, ரெண்டாவது சீல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதானே, அதுக்கு எவ்வளவு படிக்கணும்? காலையில 3 மணிக்கு எழும்பி நான் அதை படிக்கிறேன். 3 மணிலேருந்து 7:30 வரைக்கும் படிச்சிருக்கேன். பாடுபடணும். இந்த செய்தியில பாடுபடாதவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க சரியா கவனிக்கலன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. செவன் சீல், இட் இஸ் எ கம்மிங் ஆஃப் த லார்ட். கத்தர் மேகத்திலே வந்திருக்கிறார். அது வந்து 3 ஸ்டேஜஸ் ஆகியிருக்கிறது. முதலாவது தீர்க்கதரிசி மூலமா அந்த செய்தி போனது, உலகமெங்கிலும் போனது. இப்பொழுது நம்ம வாய்ஸ்ல வந்திருக்கிறோம். அண்டர் ஹேர் மெசஞ்சர் ஷி பிகேம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ் என்று பிரதர் பிரானம் சொல்லுகிறார். மனவாட்டி தீர்க்கதரிசி செய்தியின் கீழ் இந்த உலக கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாய் இருக்கிறார். நம்ம கடைசி காலத்தில் வாழுகிறோம். இன்னொரு சந்ததி வரப்போறதில்லை. உலகத்தில் இனி ஃபியூச்சர் லைஃப் கிடையாது. இன்னொரு சந்ததி வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது. நம்ம we are the last generation. இந்த கடைசி கால சந்ததிக்கு நம்ம வந்து கடைசி சத்தமாக இருக்கிறோம். தீர்க்கதரிசி மூலமாக செய்தி போனது சவுட்டு ஒரு கூட்டமான மக்களை கொண்டு வந்தது. இப்பொழுது அதை தொடர்ந்து வாய்ஸ் போகிறது. அந்த சத்தமானது என்ன செய்கிறது என்றால் மனவாட்டியை மெச்சூரிட்டியில கொண்டு வருகிறது. ஒரு அனாயிண்டட் பிரீச்சர் தேவனுடைய வார்த்தையும் பைபிளையும் தீர்க்கத்தை செய்தியும் இணைத்து போதிக்கும் பொழுது, சரியா மேட்ச் பண்ணி காமிக்கும் பொழுது, அது அவங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இன்னும் ட்ரம்ப் வரல, நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். ஆமீன். We are waiting for the Trump. அந்த ட்ரம்ப் வரும்பொழுது என்ன செய்யும்? கண்ணிமை பொழுதிலே நாம் மறுரூபம் அடைவோம். 1 கொரிந்தியர் 15:52.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது ஒரு ரகசியம். செவன் சீல் இஸ் எ மிஸ்ட்ரி. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் அங்க எழுந்திருப்பார்கள், நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குள்ள நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இங்கிருந்து நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்பொழுது செவன் சீல் முடிவடைகிறது. இப்ப நீங்க செவன் சீல்ல இருக்கிறீங்க, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. தேர்ட் ஸ்டேஜுக்காக நம்ம காத்திருக்கிறோம். நானும் இந்த விளக்கத்தை எத்தனையோ பாஸ்டர்கிட்ட சொல்லி பார்க்கறேன். அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இது சிம்பிள். அதே போல இங்க இருந்து நீங்க உங்களுக்கும் புரியலன்னா பிரயோஜனம் இல்லை. ராப்சர்ல பங்கு பெற முடியாது. முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரெவலேஷன் பண்ணும். இப்பொழுது நம்ம செவன் சீல இருக்கிறோம். அது த்ரீ ஸ்டேஜஸா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு விட்டது, இப்பொழுது செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும், தேர்ட் ஸ்டேஜுக்காக காத்திருக்கும். ஷவுட் வாய்ஸ் ட்ரம். இந்த ஏழாம் முத்திரையில் வரும்பொழுது நம்முடைய பாவம் வந்து தொலைக்கப்படுகிறது, நம்முடைய மீறுதல் வந்து தவிர்க்கப்படுகிறது, அக்கிரமம் வந்து முடிவடைகிறது. அந்த வசனத்து முதல் பகுதியை வாசிக்கிறதை
தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும்.
இது அக்கிரம நிவர்த்தி ஆகிறது, மீறுதல்கள் தவிர்க்கப்படுகிறது, பாவங்கள் தொலைக்கப்படுகிறது, அக்கிரமம் வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்த செவன் சீல நீங்க வரும் பொழுது எல்லாமே வந்து உங்களை விட்டு அது போயிருது. ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால், நம்முடைய பாவங்களை எல்லாம் அடக்கி மறதிக்கடல்ல போட்டு விட்டார். மீகா 7:15 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அடக்கி சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். மீகா 7:15 வாசிக்கிறோம். எரேமியா 31:34 அவர் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அவருடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன். I will no more remember their sins. அவங்களுடைய பாவங்கள் என் நினைவிலே இல்லை என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:25-27 வாசிக்கும் பொழுது 25 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அந்த சுத்தமான ஜலம் தான் அந்த மெசேஜ் ஆஃப் தி ஹேவர், கிளீன் வாட்டர். கிளீன் வாட்டரை ஆண்டவர் நம்ம மேல தெளிக்கிறார். உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை தந்து, என் ஆவியை உங்கள் இருதயத்திலே அருளி என் கற்பனையின்படி நடக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். 36:26-27 வாசிக்கலாம்.
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும்,
உங்களை வந்து என்னுடைய கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் செய்வேன். அவருடைய ஆவியை தருகிறார். முதலாவது சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார். 25 மெசேஜ் அதாவது நம்ம மேல சொல்லப்படுது. அதன் பின்பு ஆண்டவர் நமக்கு நவமான இதயத்தை தருகிறார், சதையான இதயத்தை தருகிறார், நமக்கு புதிதான ஆவியை தருகிறார். வார்த்தையின் மேல ஒரு வாஞ்சை வருது. அதான் இதுக்கு முன்னால வார்த்தையின் மேல வாஞ்சை இல்லை, இப்பொழுது அந்த வார்த்தையின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை வருது. இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுவார்னு கேட்க வர்றோம். அவ்விதமான வாஞ்சையோடு வரணும். நீங்க வாஞ்சையோடு வந்தா நீங்க பெற்றுக்கொண்டு செல்வீர்கள், வாஞ்சை இல்லாம வந்தா வந்த மாதிரி தான் போவீங்க. நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டு போவீங்க. யார்ட்டையாவது குறை கண்டுபிடிக்கணும்னு வந்தா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். பாஸ்டர் குறை கண்டுபிடிக்கணும், அதுவும் கூட உங்களுக்கு கிடைக்கும். மெசேஜில் குறை கண்டுபிடிக்கணும், அது கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அதான் கிடைக்க போகும். நீங்க நல்ல நோக்கத்தோடு வந்தா நீங்க போகும் பொழுது நீங்க பெற்றுக்கொண்டு போவீங்க. வேற கிரிமினல் மைண்டோடு வந்தா உங்களுக்கும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். அதனால நம்ம எல்லாருமே வந்து ஒரு வாஞ்சையோடு வரணும், ஒரு நல்ல ஆவியோடு வரணும். நல்ல ஆவியோடு வார்த்தையை கேட்டோம்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய ஆவியை தருகிறார். முதலாவது வார்த்தையின் மேல் வாஞ்சையை கொடுக்கும்படியான ஒரு ஆவியை தருகிறார். அதன் பின்பு அவருடைய ஸ்பிரிட் தருகிறார். அதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். அவருடைய ஆவியை தந்து அதனால்தான் அவருடைய கற்பனையின்படி நடக்க முடியும். ஏன் அவருடைய கற்பனையின்படி நடக்க முடியல? நம்ம வந்து பரிசுத்த ஆவியை பெறல. பாஸ்டர் என்னால இந்த பழக்கத்தை விட முடியலையே, என்னால அவருடைய வார்த்தையின்படி நடக்க முடியலையே, பரிசுத்த ஆவி இல்லை அதனால நீங்க நடக்க முடியல. உங்களுடைய மாம்ச பலத்தினால நீங்க அதை செய்ய முடியாது. உங்களுக்குள்ள அவருடைய ஆவி வரும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியை பெறணும்னா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், சத்தியத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெறணும். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியினாலே நிரப்புவார், உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். பாவத்தை வந்து தொலைக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் தொலைக்கப்பட வேண்டும். மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். அந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட மேசியா வரும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள், உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்க மேல அந்த பாவம் இருக்கிறது. இந்த மனுஷனுடைய இரத்த பழிக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று பிலாத்து தண்ணீரை எடுத்து கழுவும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக. மத்தேயு 27-25 வாசிக்கிறோம். அதனால அவங்க மேல பாவம் இருக்கிறது, அவங்க மேல அக்கிரமம் இருக்கிறது, அவங்க மேல மீறுதல் இருக்கிறது. அந்த தண்டனையை சுமந்து கொண்டுதான் 2000 வருஷமாக உலகத்தில் அவர்கள் 80 நாடுகளில் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசுபை சிலுவையில் அறைந்தது நிமித்தமாக ரோம அரசாங்கத்தோடு சேர்ந்து பிலாத்துவோடு சேர்ந்து அவர்கள் சிலுவையில் அறைந்தது நிமித்தமாக அவங்க மேல அந்த பாவம் அக்கிரமம் எல்லாமே இருக்குது. இப்பொழுது அதெல்லாம் நிவிருத்தியாக போகிறது. அல்லேலூயா. அதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படுறதுக்கு 70 வீக்ஸ் அங்க ஜனங்கள் மேல நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 வீக்ஸ் வரும் பொழுது அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்துக்குமே முடிவு வரும். இயேசுவை சிலுவையில் அறைந்த எல்லா பாவமும் அவங்க செய்த எல்லா பாவத்துக்கும் முடிவு ஏற்படுது. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, ஒளியின்னா அந்த மெசேஜ் அதாவர், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இந்த மெசேஜ் அதாவர் ஒளியாயிருக்கிறது. இருள் சூழ்ந்த லோகத்தில், பாவ இருள் சூழ்ந்த லோகத்திலே இன்னைக்கு உலகத்துக்கு ஒரே ஒரு வெளிச்சம் த மெசேஜ் அதாவர், இந்த நேரத்துக்குரிய செய்தி. ஆமே. அந்த ஒளியிலே நடக்க வேண்டும். ஒளியிலே சிலர் கழி கூறுவார்கள், எமோஷன்ல கத்தலாம். அது உண்மையான எமோஷனா இருந்தா சந்தோஷம், உண்மையான எமோஷன் இல்லைன்னா பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ இந்த சகோதரன் கத்துனதுக்கு என்ன இல்லை, அர்த்தம் இல்லை, இவர் வந்து உண்மையிலே மெசேஜை என்ஜாய் பண்ணல, எமோஷனலா இவர் சத்தம் போட்டிருக்கிறான்னு அர்த்தம். உண்மையிலே அவர் கழி கூர்ந்தால் வெளிச்சத்திலே நடப்பார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இங்கே இருக்குது. ஆண்டவர் என்ன இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் பிரசங்கம் பண்ண முடியா என்னை அழைச்சிருக்கிறார். இப்ப நான் ரியலைஸ் பண்றேன், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட பிரீச் பண்ணும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், இப்பொழுது அழைச்சிருக்கிறார். இந்த மெசேஜ் என் இப்போதி, இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், இது பரிபூர்ணமான வார்த்தை, இது ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தும், இது அக்கிரமம் பாவங்கள் எல்லாத்தையுமே தொலைக்கும். இந்த மெசேஜ் இது 7 சீல் மெசேஜ். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட போதிக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கும் பொழுது நீங்க அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ராப்சர் உண்டு. ஹல்லேலூயா. 7 சீல் வந்து ராப்சர்ல முடிவடையுது, எடுத்துக்கொள்ளப்படுதல முடிவடைகிறது. அவங்களுக்கும் என்ன சொன்னால், ஒரு அவங்களுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும். அவங்களுடைய பெயர்கள் வாசிக்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்ல இருந்து அவங்களுடைய பெயர்கள் வாசிக்கப்பட வேண்டும். வெளிப்படுதல் தானியேல் 12:1 நம்ம என்ன வாசிக்கிறோம், திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு மைக்கேல் அங்க வருகிறார், மிகாவேல் தூதன் வருகிறார். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பட்ட உன் ஜனங்கள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள். அந்த கடைசி வசனம், கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
காலத்திலே புஸ்தகத்தில் எழுதிக்குள்ளாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
இதோ புஸ்தகத்திலே காணப்படுகிற எழுதப்பட்டிருக்கிற எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். 144,000 யூதர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவங்களுடைய பேரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் எப்படி இறங்கி வந்திருக்கிறார், திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்திருக்கிறது. அப்பொழுது அது நம்முடைய பேரை அழைக்கிறது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவபுஸ்ல இருந்து அழைக்கப்படுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நியமிக்கப்படலை, உங்களுக்கு பேர் அங்கே இல்லை. எனக்கு இது ஃபிட் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவர் தராரோ அது வரைக்கும் நான் இந்த நேரத்துக்குரிய செய்தியை போதிப்பேன், இதை ஆராய்ச்சி பண்ணுவேன், இதற்காக என்னுடைய லைஃப்பை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்ணி பாடுபட்டு பிரயாசப்பட்டு எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரோ எவ்வளோ கிருபை கொடுக்குறாரோ அவ்வளோ நான் போதிப்பேன். எனக்கு இதில் வந்து ரொம்ப வந்து பிரியம் இருக்குது. என் பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல் இருக்கிறது, அது அழைக்கப்பட்டிருக்கிறது. அவர் புஸ்தகத்தை திறந்து நம்முடைய பெயர்களை அவர் வாசிக்கிறார். நம்ம வந்து இதோ அடியேன் இருக்கிறேன் என்று வந்து விடுகிறோம். சாமி வேலே சாமி வேலேன்னு கூப்பிடும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல நம்ம வந்து நம்முடைய பேர் இருக்கும் பொழுது நம்ம பிரசன்சார் அப்படிங்கிறோம். ஸ்கூலில் ரிஜிஸ்டர் வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் பேராக வாசிக்கும் பொழுது பிரசன்சார்னு சொல்லணும். அதே போல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் பேர் வாசிக்கப்படும் பொழுது நான் இருக்கிறேன், நீர் என்ன சொல்லுகிறீர் நான் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதுதான் செவன் சீல். இன்னைக்கு நம்ம செவன் சீல்ல இருக்கிறோம். நமக்கு செவன் சீல், அவங்களுக்கு செவன் ட்ரம்பட். கர்த்தர் இறங்கி வருகிறார். அவங்க ரெண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்க மெசேஜை கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஃபிட் ஆகிறது. இதோ நான் இருக்கிறேன், நீர் என்ன சொல்லும் நான் அதை கேட்கிறேன் என்று வரும்பொழுது 144,000 பேர் மீட்கப்படுகிறாள். அவங்களுடைய அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமம் வந்து நிவிற்த்தி ஆகிறது. நம்முடைய அக்கிரம நிவிற்த்தி ஆகி ஆண்டவருடைய ஆண்டவர் என்ன செஞ்சார்னா எல்லாத்தையும் மன்னித்து விட்டார். அடுத்த வசனம் என்ன வாசிக்கிறோம்? அக்கிரம நிவிற்த்தி ஆகிறதுக்கும் நித்திய நீதியை வறுவிப்பதற்கும். 24 வசனம் தானியேல் 9:24 நித்திய நீதியை வறுவிக்கிறதுக்கும். இன்னைக்கு we are justified. ஆமே
ஆமே.
அதான் நித்திய நீதி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யூ ஆர் ஜஸ்டிஃபைட், நீ நீதிமானாக்கப்பட்டு விட்டாய். யூ நெவர் டிட் சின் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், நீ ஒரு முறை கூட பாவம் செய்யலை. அது மறதி கடல்ல போடப்பட்டது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் உன்னுடைய பாவங்களை நினைக்கவில்லை. நீ பாவம் செய்திருக்கிற பாவம் செஞ்சிருக்கேன்னு உனக்கு அந்த மனசுல அந்த நினைப்பே வேண்டாம். ஒருவேளை மற்றவங்க நம்மளை என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, நம்ம மனசுல அந்த குற்ற உணர்வே வேண்டாம், நான் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதுதான் கணக்கு. மற்றவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதுங்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யூ ஆர் ஜஸ்டிஃபைட், நித்திய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோம்? உங்க மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்வு வேண்டாம். நோ கண்டமினேஷன். உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஐ ஆம் ஜஸ்டிஃபைட். நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் அதன் பின்பு என்னது? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதுக்கும். இப்பொழுது எல்லா விதமான தரிசனங்களும் இன்னைக்கு ஓபன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. முத்திரிக்கப்பட்டிருந்த எல்லாமே, மறைபொருளாக இருந்தது எல்லாமே 7 முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது இன்னைக்கு எல்லாம் ஓபன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. நம்ம எங்கிருந்து வந்தோம், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், எங்க போகிறோம் என்று அறிந்திருக்கும். உலகத்து மனுஷனை கேட்டால் அவன் பெரிய அறிவாளியா இருக்கலாம், அதிக படித்த மேதையா இருக்கலாம், எங்க அவன் நீ பிறப்பதற்கு முன்னதாக எங்க இருந்தா அவனுக்கு தெரியாது. இன்னை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவாதுக்கு முன்னாக நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்தோம். நம்முடைய பாஸ்ட் லைஃப் வந்து டார்க்கா இல்லை, அது வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபாஸ்ட் லைஃப் தெரியாது, தங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது. நான் ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தனோ, எதுக்கு தான் உலகத்தில் பிறந்தனோ என்று அவர்கள் நினைக்கிறார். நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. நான் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபாஸ்ட் லைஃப், ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், தாயின் கர்ப்பத்திலே உருவாதுக்கு முன்னதாக நான் தேவனுடைய சிந்தையிலே இருந்தேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் என்னை உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? நாங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய சாதனைகள் சாதிக்க வேண்டும், நாட்டுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாமே எத்தனையோ 1000 கோடி அவங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. நாட்டுக்கு உழைக்கிறவங்க 1000 கோடியை சேர்த்துருக்கான்னு சமீபத்தில் பேப்பரில் வந்துகிட்டு இருக்கு. ஜனங்களுடைய பணத்தை கொள்ளை அடித்து, அரசாங்கத்தினுடைய பணத்தை கொள்ளை அடித்தவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க. அதை நினைக்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கு. இவங்க நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக ஓட்டு வாங்கினாங்க, ஜனங்கள் அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க எவ்வளோ எத்தனை கோடி அவங்க வந்து பணம் பதுக்கி இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே அம்பலம் ஆகுது பாருங்க. ஜனங்கள் வந்து நாட்டுக்காக வாழ்கிறோம், நாட்டுக்காக நாங்கள் சேவை செய்கிறோங்க, அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு பாருங்க. அநேக மினிஸ்டர்ஸ் படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனால் பணம் சேர்க்கறதுல மட்டும் அறிவு இருக்கு. மக உலகத்தில் அரசியல் அவிதமான ஒரு சாக்கடையாக இருக்கிறது. எதுக்காக உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் திங்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், அதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. நம்ம அப்படி நோக்கத்தில் பிறக்கலை. ஹல்லேலூயா. நம்ம வந்து வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய செய்தி கிறிஸ்துவாக இருக்கிறது, கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும், அவருக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்காக நான் வாழ வேண்டும் என்றதான அந்த விதமான ஒரு பர்பஸ் நமக்கு இருக்கிறது. அதன் முன்பு உலகத்தின் மக்கள் செத்த பிறகு எங்க போறன்னு தெரியாது. புசிப்போம், குடிப்போம், இன்று இருப்போம், நாளைக்கு சாவோம் என்று அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்களுக்கு டார்க்கா இருக்கிறது, நமக்கு நம்முடைய ஃபியூச்சர் வெளிச்சமா இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர் நமக்கு ரிவீல் பண்ணுது. நீ எங்கே இருந்து வந்தாய், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறாய், நீ எங்கே போகிறாய். இதுதான் நமக்கு முத்திரைகள் வந்து நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துது. இன்னைக்கு அது ஓபன் ஆகியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சீல் ஓபன் ஆகியிருக்குது. இவ்வளோ நாளைக்கு பிறகு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆண்டவர் என்னை உலகத்தில் கொண்டு வந்த நோக்கம் இந்த பரிபூர்ணமான வார்த்தையை போதிக்கும். நான் வந்து வாய்ஸில் இருக்கிறேன், என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த பரிபூர்ணமான வார்த்தையை போதிக்க வேண்டும், ஒரு கூட்டமான மக்கள் பிலீவ் பண்ண வேண்டும், ராப்சருக்கு போகணும். அதுக்காக ஆண்டவர் என்னை வந்து தெரிஞ்சு உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இது வரைக்கும் எனக்கு ரொம்ப கிளியர் ஆகலை, இப்பொழுது ரொம்ப கிளியர் ஆயிருக்கு. எதற்காக நான் உலகத்திலே ஜீவிக்கிறேன்? இந்த பரிபூர்ணமான வார்த்தை, இந்த ரிதீல்ட் வேர்டு, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த மினிஸ்ட்ரியை செய்ய வேண்டும் என்பது என்ன ஆண்டவர்? நான் ஒரு சாபன போதகர் கிடையாது, உலக ஜாப் பண்றவன் கிடையாது. ஆண்டவர் இப்பொழுது நம்ம எதுக்காக உலகத்தில் இருக்கிறோம் என்பதை உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரமாய் வெளிப்படுத்துகிறார். பின்பு நம்ம எங்க போறோம், நம்ம என்ன ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்குது? பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். ஹல்லேலூயா. எனக்கு பாடி சேஞ்ச் வரும், நான் மகிமை அடைவேன், நான் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பருக்கு போவேன், பின்பு நான் மில்லினியத்துக்கு வருவேன், அதன் பின்பு நான் நியூ ஜெருசலேம். ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான், நம்ம கடைசியாய் போய் சேருகிற இடம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அதுல டவுட்டே இல்லை, சந்தேகமே இல்லை. இவனுடைய முடிவு அவிதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தி விட்டார். உங்களை எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் என் லைஃபை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். அது சாத்தான் எவ்வளவு பயத்தை ஏற்படுத்தினாலும், அவன் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும், அதெல்லாம் பலிக்காது, அதெல்லாம் நிறைவேறாது. தேவனுடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஐ ஆம் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா சாத்தான் உங்களை ஜெயிக்கவே முடியாது. யூ ஆர் த பெட்டர் கிறிஸ்டியன். உலகத்திலே ரியல் கிறிஸ்டின் நீங்க தான். அதான் ஏனென்றால் நமக்கு வந்து அந்த செவன் சீல் அவிதமான காரியத்தை செய்கிறது. இப்பொழுது நேரம் முடிய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஜென்டைல் டைம் வில் ஃபினிஷ், காலங்கள் முடிவடைய போகிறது. The presence of the Lord is here now. இப்பொழுது தேவனுடைய சமூகம் நம்ம மத்தியில் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. முதலாவது நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இங்க வார்த்தை போதிக்கப்படும் பொழுது இங்க பிரசன்னம் இருந்துதான் ஆகணும். இப்பொழுது ஏஞ்சல்ஸ் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் மத்தியில் இருக்கிறாங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இந்த வார்த்தையை போதிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க கண்ணால் காக்க பண்ண முடியாது, இங்கே தேவதூதர்கள் இருக்கிறாங்க. எலிசா சொன்னா அவங்களோட இருக்கிற பார்க்கல நம்மோடு இருக்கிறது அதிகம். நம்மகிட்ட நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த மெசேஜ் போதிக்கப்படுற இடத்துல தூதர்கள் வர்றாங்க, ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம மத்தியில் அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தியோபனி இப்பொழுது இந்த கால வேளையில இங்கே இருக்கு. உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம், நீங்க நியூ பேர்த் அடையும் பொழுது உங்களுடைய தியோபனியோட உங்களுக்கு லிங்க் கிடைக்குது. நீங்க நியூ பேர்த் அடையலன்னா அந்த லிங்க் கிடைக்காது. யுவர் தியோபனிஸ் ஆர் ஹியர் திஸ் மார்னிங். உங்களுடைய தியோபனி, என்னுடைய தியோபனி இப்பொழுது உங்க பக்கத்தில் இருக்கு. உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் இப்பொழுது உங்களுக்கு குயிக்கனிங் பவர் வருது, உயிர்ப்பிக்கும் வல்லமை. உங்களுடைய சோல் ஆண்டவர் ஜீவனை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அது உயிர்ப்பிக்கப்படுது. ரிவைவல், வேர்ட் ரிவைவல் வருகிறது. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் வந்து என்ன சொன்னா, யூ கேட்ச் த வேர்ட். நீங்க வார்த்தையை பற்றி கொள்றீங்க, நான் சொல்ற வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிடுறீங்க. அதுக்கு வந்து உங்களை தியாபனி சொல்லுது, கேட்ச் த பேர்ட். நீ இந்த வெளிப்பாடை பிடிச்சிக்க, டோன்ட் மிஸ் இட். இதை ரொம்ப சீப்பா நினைக்காத, இந்த வார்த்தையை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. த கிரேட் பிரின்ஸ் இஸ் ஹியர். இதோ அந்த பிரபு நம்ம மத்தியில் இருக்கிற த கிரேட் பிரின்ஸ், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த பிரபு நம்ம மத்தியில் இருக்கிற மைக்கேல் த கிரேட் பிரின்ஸ் இப்பொழுது அவர் மத்தியில் இருக்கிறார். சிக்ஸ் போல்டு பர்பஸ் நிறைவேற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை தொலைத்து, நம்முடைய அக்கிரமத்தை நிவிர்த்தியாக்கி, நம்மை வந்து புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இஃப் எ மேன் பி இன் கிரைஸ்ட், ஹி வில் பி எ நியூ கிரியேச்சர். ஆல் திங்ஸ் ஆர் ஆல் பாஸ்ட் அவே. இத பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, அவன் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். எல்லாருமே நியூ கிரியேச்சர். பழைய வாழ்க்கை நம்மளை விட்டு போய்விட்டது, நம்ம நியூ கிரியேச்சர், நியூ பேர்த் அடைந்திருக்கிறோம். ஆமென். இத கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த ஆறு காரியங்களை நிறைவேற்றுகிறார். நம்ம காலிங் பண்ணுகிறார், நம்ம சீலிங் பண்ணுகிறார். காலிங் அண்ட் சீலிங் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிரசங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூட பேசுறார், உங்களை அழைக்கிறார், உங்களை பசுத்தாவினாலே முத்தரிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் மகா பசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் இந்த டேபர்னாக்கில், நம்முடைய பாடி ஒரு டேபர்னாக்கிளாக இருக்கிறது. இந்த டேபர்னாக்கிளை ஆண்டவர் பசுத்தாவினால் நிரப்புகிறார். ஆமே. நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். 70 வீக்ஸ் ஆர் அலாட்டட். இஸ்ரேல் ஜனங்களுக்கு 70 வாரங்கள் நாங்கள் அலாட் பண்ணது. டிட்டர்மைன், ஆண்டவர் தீர்மானித்திருந்தார் 70 வாரத்துக்குள்ள அவங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆயிரும். அந்த யூதர்களை பற்றி தான எல்லா தீர்மானமும். ஆண்டவர் எதற்காக அந்த யூதர்களை உலகத்திலே கொண்டு வந்தார், அந்த 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 எருசலேமை எதற்காக கொடுத்தார், அந்த நாட்டை அவர்கள் எதற்காக கொடுத்தார், அவங்களை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்ன, அவருடைய டிட்டர்மினேஷன், அவருடைய இதோ ப்ரோக்ராம் என்ன என்பதை அவங்க வாழ்க்கையில 70 வீக்ஸுக்குள்ள எல்லாமே நிறைவேறும். ஆமென். போல நமக்கு செவன் சீல் வந்திருக்கிறது. நீங்க ராப்சர்ல பங்கு பெறும் பொழுது எல்லாமே நிறைவேறுது. ஹல்லேலூயா, எல்லாமே நிறைவேறிவிட்டது. சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் வரும்பொழுது உங்களை குறித்ததான பிரமாணம் எல்லாமே, உங்களை குறித்த திட்டம் எல்லாமே நிறைவேறி முடிஞ்சு விடுறது. ஆண்டவர் என்னை இதுக்கு தான் உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். என்னை குறித்து அவருடைய தீர்மானம், நான் ராப்சர்ல பங்கு பெற வேண்டும். ஆமீன். எடுத்துக்கொள்ளப்படுதல்லே நான் பங்கு பெற வேண்டும். நான் வெட்டிங் சப்பருக்கு போகணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவர் என்னை போஷித்து என்னை பராமரித்து இதை என்ன சொன்ன இந்த சபையில கொண்டு வந்து வார்த்தையை கேட்க வச்சு என்னை கடைசியில் அங்கே கொண்டு போய் சேர்த்துருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய குறித்த தீர்மானம் முடிவடைகிறது. எத்தனை பேர் நீங்க அதை எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்த்தாலும் எதிர்பாராட்டாலும் ராப்சர் ஒரு நாளில் வரப்போகுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடுக்கு நாமும். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அந்த வசனம் நிறைவேறும். அந்த வசனம் நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். யூ ஆர் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். என் வாழ்க்கையில் என்னதுக்காக என்ன என் வாழ்க்கை எப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறு. உன் வாழ்க்கையில் நிறைவேறல, நீ பாவியா இருக்கிறா, நீ சாபன கிறிஸ்தவனா இருக்கிறா, உன் வாழ்க்கையில் வார்த்தை நிறைவேறாது, என் வாழ்க்கையில் நிறைவேறுது. இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவரை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. இன்னைக்கு என்னன்னா, யூ ஆர் த மேனிஃபெஸ்டேஷன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை உங்களிலே நிறைவேறுது. கடைசியா நான் கண்ணிமை பொழுதுல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது எல்லாமே நிறைவேறி முடிகிறது. ஐ ஆம் ஃபுல்ஃபில்லிங் த வேர்ட் ஆஃப் காட். காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் த வேர்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. மெசேஜ் வந்து எப்படியாப்பட்ட மெசேஜ்? இது தேவனுடைய வார்த்தை. இது வந்து உங்களை மறுரூபப்படுத்தும் அல்லது உங்களை துரத்தும். ஒருத்தர் என்கிட்ட போன் பண்ணி சொல்றார், பாஸ்டர் உங்க பிரசங்கம் ஒன்று அவங்கள மாத்தும் அல்லது அவங்கள துரத்தும். கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொன்னேன். இந்த பிரசங்கம் ஒருத்தரை மாத்தும் அல்லது இந்த சபையில நீடிச்சிருக்க முடியாது, அவங்கள துரத்திடும். பாவிகள் தேவனுடைய சமூகத்தில் நிலைநிற்பது, ஏதாவது ஒரு காரணம் வரும், ஏதாவது ஒரு புலம்பல் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சிக்கல் வரும், நீங்க சர்ச்சை விட்டு போயிடுவீங்க. நீங்க சர்ச்சை விட்டு போறதுக்கு தான் அந்த சிக்கல் வருது. எதுக்காக அந்த சிக்கல் வருது? நீங்க சபையை விட்டு போகணுங்கிறதுக்காக. நீங்க முன்குறிக்கப்படலை, நீங்க ஸ்டே பண்ண முடியாது. ஒன்று துரத்தும் அல்லது அவங்கள மாத்தும். இந்த செய்தி கடைசியா அவங்களை என்ன பண்ணும்? மேல கொண்டு சொல்லும். ஹல்லேலூயா. உங்களை குறித்த தீர்மானம் நிறைவேறும். ஆமென். இவ்வளோ கேட்டும் நம்ம சேஞ்சு மாறலன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள்ல நம்மளை அதை துரத்திடும். அதை 30 வருஷம் கழிச்சும் துரத்தலாம் அல்லது 40 வருஷம் கழிச்சும் துரத்தலாம், சொல்ல முடியாது. அவங்க சேஞ்ச் ஆகணும். இந்த மெசேஜை கேட்டு சேஞ்ச் ஆகணும், மறுரூபம் ஆக வேண்டும். மறுரூபம் ஆகலன்னா அவங்கள துரத்திடும், அவங்க வார்த்தையில ஸ்டே பண்ண முடியாது. பாத்தீங்களா, விதமான வார்த்தையில இருக்கும். நான் 24 வசனம், அதுக்கு பிறகு 25 வசனத்தை வாசிக்கலாம்.
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும்.
இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் அந்த மெசேஜை நீங்க நல்லா கவனிக்கணும்னு சொன்னேன். தானியேலுக்கே கர்த்தருடைய தூதன் சொல்றார், நீ அறிந்து உணர வேண்டும், நீ வைஸா மாறணும், நீ வந்து இன்டெலிஜென்டா மாறணும். வார்த்தை வந்து நம்மளை இன்டெலிஜென்டா மாத்துது, நம்ம ஞானவான்களாக மாற்றுகிறது. நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் இத எருசலேமை எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுத்தும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும் 7 வாரமும் 62 வாரங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். The Messiah, the Prince. ரெண்டு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவத காலம் முதல், அதன் முன்பு மேசியாவாகிய பிரபு வரும் வரைக்கும். இந்த ரெண்டு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு துவக்கம் வந்து எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது. முடிவு என்னன்னா மேசியாவாகிய பிரபு வரும் வரைக்கும். இது வரைக்கும் எத்தனை நாள்னா 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 7, 62 பிரிச்சிருக்கு. 7 வாரம் என்று சொன்னால் 7, 7, 49 ஒரு நாள் வந்து தீர்க்கதரிசிக்கு ஒரு வருஷம், 49 வருஷம். எருசலேம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டப்பட வேண்டும், அதுக்கு 49 வருஷம் ஆகும். அதன் பின்பு 62 வாரம் இருக்கிறது. பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும் 62 வாரம். 7 ஐயும் 62 ஐயும் கூட்டினீங்கன்னா 69 வரும். 69 வாரம் ஆகும். ஒரு வாரம் 7 நாள். அது 69 ஐ 7 கொண்டு பெருக்கினீங்கன்னா, உன்னால எல்லாம் போர்டில் எழுதி காமிச்சேன், அந்த நாளை கூட கணக்கு போட்டு காமிச்சேன். இப்பொழுது அதை நான் சொல்லலை, ஒன தோராயமாக மனசில் கணக்கு போடணும். எருசலேமை கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் நாள் முதற்கொண்டு பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும் 7 வாரங்களும் 62 வாரமும் செல்லும். 7 வாரத்தில் எருசலேம் கட்டப்படும், தேவாலயம் கட்டப்படும். 7 வாரம் என்றால் 49 இயர்ஸ். அதன் பின்பு 62 வாரம். 62 நீங்க 7 கொண்டு பறிக்கினா 434 வரும். இந்த 49 நீங்க கூட்டினீங்கன்னா 493 வருஷம் ஆகும். 69 7 கொண்டு பறிக்கினீங்கன்னா 493 வருஷம் ஆகும். இந்த 493 வருஷம் வந்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது, அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது இடுக்கமான காலத்திலே அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப விடுதலையாக கட்ட முடியாது, அங்கே போராட்டம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு போராட்டமான காலத்தில் இருக்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 30 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப ஃப்ரீடம், நீங்கள் பணத்தை வச்சு எது வேணாலும் செய்யலாம், உங்கள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டாங்க. கிறிஸ்டியானிட்டியை எல்லா இடத்துலையும் போதிக்கலாம், எந்த தெருவிலையும் போதிக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரீடம் இந்த சென்னையில் இருந்துச்சு. நான் என்னுடைய ஆரம்ப ஊழியம் எல்லாமே தெருப்பரசங்கம் தான், தெருப்பரசங்கம் நிறைய பண்ணியிருக்கேன். வெக்கப்படாமல் வார்த்தையை சொல்லுவேன். ஸ்ட்ரீட் பிரீச்சிங் தான் ஆரம்ப ஊழியம், ஸ்ட்ரீட் பிரீச்சிங் தான். இப்போ தான் சபை ஊழியத்தை ரொம்ப தீவிரமாக செய்துட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் எல்லாம் வந்து கேட்பாங்க, ஒரு தெருவில் பிரசங்கம் பண்ணால் எல்லாம் வந்து கேட்பாங்க, ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ணால் எல்லாரும் கேட்பாங்க. இப்போ டிவி வந்துட்டு, அப்போ டிவி கிடையாது. டிவி வந்ததுக்கான செல்ஃபோன் வந்துட்டு, எல்லாம் அதில் தான் மூழ்கி இருப்பாங்க. யார் பிரசங்கத்தை கேட்பா? அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரீட் பிரிச்சிங்களா செய்ய முடியாது. ஒரு காலம் அவிதமாக ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு. இப்பொழுது அந்த ஃப்ரீடம் இல்லை. நம்ம நெருக்கமான காலத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அது மத சம்பந்தமான ஒரு கட்சி ஆளுகை செய்யுது. அது கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமானது. ஏதாவது மத சம்பந்தமான கட்சி, அதனால காங்கிரஸ் ஆளுகை செய்தது. நம்ம இஷ்டம்தான், யாருமே எதுவும் சொல்ல போறதில்லை, எந்த தடையும் கிடையாது, இடுக்கமான காலம் கிடையாது. அது ரொம்ப ஃப்ரீயா ஊழியம் செய்த காலம். இப்போ இடுக்கமான காலம் வந்திருக்கு. இடுக்கமான காலத்தில் தான் எருசலேம் கட்டப்படும், இடுக்கமான காலத்தில் தான் தேவாலயம் கட்டப்படும் என்று ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கிறார். 490 வருஷத்துக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். அது பின்பு நிறைவேறுகிறது. ஆலயம் கட்டுவதற்கு 7 பார் ஆகும். அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும்.
எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டும்படியான காலம் எப்பொழுது வந்தது? அதுக்கு எக்ஸாக்ட் டேட் இருக்குது. எக்ஸாக்ட் டேட் மார்ச் மாசம் 14 தேதி 445 வருஷம். கோரேஸ் வந்து அவன் வந்து சட்டம் போடுகிறான், யார் யார் எருசலேமுக்கு போகணுமோ போகலாம், நீங்க போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம். அவங்க பெர்மிஷன் கொடுக்காம இவங்க கட்ட முடியாது. மேதிய பெர்சிய கவர்மெண்ட் இருக்கிறது. மேதிய பெர்சிய அரசாங்கம் வந்து கட்டளை கொடுத்தாதான், அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் இவங்க ஆள் கட்ட முடியும். இப்பொழுது அவங்க பாபிலோன்ல இருக்கிறாங்க. அல்ல, கோரேஸ் என்ன சொல்லுகிறான்? எஸ்ராவின் புஸ்தகம் 1:1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இருக்குது. நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த கோரேஸ் வந்து கத்தர் என் கூட பேசினார், நீங்க வந்து நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுமடியாக சொன்னார், அதனால யார் யாரு போகணுமோ போகலாம், இங்க நீங்க எவ்வளவு அதுக்காக ஆஃபரிங் கொடுக்க முடியுமோ, பணம் கொடுக்க முடியுமோ, காணிக்க கொடுக்க முடியுமோ, அதெல்லாம் கொண்டு போங்க. இதோ நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வந்த பொன் பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறான், இதெல்லாம் நீங்க மறுபடியும் தேவாலயத்துக்கு கொண்டு போங்க. நம்ம பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க விக்கிரகரணை செய்றீங்க, மெய்யான தேவனை விட்டுவிட்டு விக்கிரகரணை செய்றீங்க, அதனால கர்த்தர் இந்த தேசத்தை பாழ்கடித்து போடுவார், இந்த தேசத்தை இந்த தேவாலயம் இடிக்கப்படும், நீங்க 70 வருஷமாக பாபிலோனின் ராஜாவை சேவிப்பீர்கள். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 25:11 வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள்.
பாருங்க, கரெக்டா சொல்லிட்டான், முன்னக்கூட்டியே சொல்லிட்டான் எரேமியா தீர்க்கதரிசி. எதனால நீங்க தேவனுடைய ஆலயத்தை விட்டு விக்கிரகங்களை வழிபடுவது? இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க? ஒன் காடை விட்டுட்டு அவங்க ஒரு திருத்துவ பிரமாணத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு தீசிஸை வழிபடுறாங்க. பிதா குமாரன் பசுத்தாவி 3 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க, 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னால ஒரு சகோதரிகிட்ட இதை விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த திருத்துவ பிசாசு எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கு, எல்லா கிறிஸ்தவங்களையும் திருத்துவ பிசாசு பிடிச்சு வச்சிருக்கு. அதுல இருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கும். மோசமான பிசாசு திருத்துவ பிசாசு, திரி பிளஸ் தத்துவம், அதான் திருத்துவம். நமக்கு தேவனை பற்றிய தத்துவம், பிதா குமாரன் பசுத்தாவி 3 ஸ்தானத்துல தேவன் இருக்கிறார், 3 ஆபீசஸ் ஆஃப் ஒன் காட், 3 மேனிபெஸ்டேஷன் ஆஃப் ஒன் காட், 3 ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஒன் காட். இஸ்ரவேலர்கள் உன் தேவனாய் கத்தர் ஒருவரே கத்தர். இன்றைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு இயேசு தேவன் என்று விசுவாசிப்பது கஷ்டமா இருக்கு. இன்னும் அவங்க இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்கல. மற்றவங்களுக்கு இயேசு கடவுள்னு சொல்றாங்க, அது சமயத்தில் அவங்க சர்ச்சுக்கு போனா அங்க திருத்துவ பிரமாணம் இருக்கு. சீயசல பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாகன்னு சொல்றாங்க. பெந்தகோஸ்த சபையில இருந்து பிதாவாகிய தேவனை சோத்தரிப்போம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோத்தரிப்போம், பசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை சோத்தரிப்போம். அங்க 3 கடவுள் ஒர்ஷிப் நடக்குது. அதனால ப்ரோட்டஸ்டன்ட் வந்து அது 3 கடவுள் தான், பெந்தகோஸும் 3 கடவுள் தான், சொல்றதெல்லாம் இயேசு, அவங்க பிரசங்கம் கூட இயேசுவா இருக்கும், பாடுற பாடல் எல்லாமே இயேசு தான், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரமாணம், இந்த ஜனங்கள் வாயினால துதிக்கிறாங்க, இருதயம் தூரம் இருக்கு, அவங்களுடைய சாபன பெருமானம் திருத்துவோம். ரோமன் கத்தோலிக்கு தந்தை சுதன் தூயாவி, அங்கிருந்துதான் திருத்துவம் இவங்களுக்குள்ளெல்லாம் வந்துட்டு. அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? பாபிலோனிய உபதேசம், மார்ஸ் வீனஸ் ஜூபிட்டர். இந்து மார்க்கத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த ட்ரினிட்டி தான், எங்கெல்லாம் மத புற மதத்தில் இருக்க ட்ரினிட்டி தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு நாம அவங்கள ஒன் காட பிலீவ் பண்ண வைக்கணும்னா பெரிய போராட்டம். அவங்க வந்து ஒன் காட் இஸ்ரவேல் தேவனை விட்டுவிட்டு விக்கிரகத்துக்கு போனாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஒன் காட் ஜீசஸ விட்டுட்டு அவங்க திருத்துவம் எந்த பிரமாணத்தின் கீழே இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கணும்னா பெரிய கஷ்டம். நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது உங்க கூட பழகிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு நீங்க ஒன் காட சொல்லி பாருங்க. ஒன் காட விசுவாசித்தா அவங்க அந்த சபையில இருக்கக்கூடாதே, அந்த திருத்துவ சபையில இருக்கக்கூடாதே, அவங்க இங்க வந்துடணுமே. எல்லாம் விசுவாசிக்கிறம்பாங்க, ஆனா நீ அங்க இருந்தா நீ அங்கதான் அடையாளம் காமிக்கிற, நீ திருத்துவத்தோட தான் அடையாளம் காமிக்கிற. திருத்தத்திலிருந்து ஒன் காடுக்கு வரணும், பெரிய அது பெரிய போராட்டம். சாசு அவிதமாக கட்டி வைத்திருக்கிறான் ரொம்ப வருஷமா. கிபி 325 இருந்து அவன் கட்டி வச்சதுனால அந்த ஜனங்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கிறதுனால இப்ப விடுவிக்கிறது கஷ்டமான காரியம். ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராபர்ட்டை கொண்டு வந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்து டிரினிட்டியில இருந்து நம்ம ஒன் காடுக்கு வருகிறோம். பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்துல ஞானசாரத்துல இருந்து கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசாரத்துக்கு வருகிறோம். டைட்டில் பேப்டிசத்துல இருந்து நம்ம உண்மையான ஞானஸ்தானத்துக்கு வருகிறோம். கர்த்தர் ஒரு ப்ராபட்டை கொண்டு நம்மை விடுவித்திருக்கிறார். எப்படி மோசையை கொண்டு வந்து எகிப்திலிருந்து விடுவித்தாரோ அதே போல இந்த சாபன உபதேசங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார், வார்த்தைக்கு திருப்பி இருக்கிறார். ஆமென். அதனால கட்டளை வெளிப்படுது. கட்டளை எப்பொழுது வெளிப்பட்டது? மார்ச் மாசம் 14 445 வருஷம் அந்த கட்டளையானது வெளிப்பட்டது. பிரதர் பிரணாம் என்ன செய்யறார் என்றால் தன்னுடைய செய்தியில சொல்லுகிறார். அவர் தான் அந்த டேட்டை சொல்றார். The 70th week of Daniel என்ற செய்தியில பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். Now the going forth of the commandment, அந்த கட்டளை வெளிப்படுவது. To rebuild Jerusalem, எருசலேமை மறுபடியும் கட்டுவது. Which was on 14th day March. The issue was given on 14th day March BC 445. கிறிஸ்துக்கு முன் 445 வருஷம் கோரேஸ் வந்து அந்த சட்டத்தை கொடுக்குறான், நீங்க எல்லாம் எருசலேமுக்கு போங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. 70 வருஷமா பால் அடைஞ்சு கிடந்தது, இப்பொழுது அந்த கட்டளை வெளிப்படுகிறது. பாருங்க பைபிள்ல போடு, அந்த கட்டளை வெளிப்பட்டது முதல் மேசியா பிரபுவாகிய மேசியா தோன்றும் வரைக்கும் 70 வாரம், அங்க அந்த 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் சொல்லியிருக்கு. பிரபுவாகிய மேசியா யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 32 வருஷம் ஏடி 32 மார்ச் ஏப்ரல் 6th ஏப்ரல் மாசம் 6 32 வருஷம் இயேசு கிறிஸ்து பவனி போனார். இயேசு கிறிஸ்து பிறந்தது கரெக்டா 1 வருஷம் கிடையாது, 0 BC கிடையாது, அதனால BC 1. ஒரு வருஷத்துக்கு முன்ன பைபிள் கணக்குப்படி பார்த்தா, சரித்திர கணக்கின்படி பார்த்தா BC 1 இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஏறக்குறைய 30 வயது இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 3:23.
அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார்.
ஞானஸ்தானம் பெறும் பொழுது ஏறக்குறையன்னு போட்டிருக்கு. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் பிகான் டு பி அபவுட் 30 ஆஃப் ஏஜ். ஏறக்குறையன்னா கரெக்டா எக்ஸாக்டா கிடையாது. இப்பொழுது அவருக்கு வந்து 29.5 வயசு ஆகுது. இப்போ உங்களுக்கு என்ன வயசுனா, நான் வந்து 68 சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 68 இன்னும் முடியலை, இப்போ 67. அதனால் இப்போ பாதிக்கு மேலே போயிட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், 68 வயசுன்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு ஆக்சுவலாக 68 வயசு கிடையாது, 67 வயசு முடிஞ்சு இப்போ பாதியில் இருக்கு. அதே போல ஏற குறைய 30 வயசுனா அவருக்கு இப்பொழுது 29.5 வயசு ஆகுது ஞானஸ்தானம் எடுக்கும்போது. அதன் பின்பு அவர் 3 வருஷம் ஊழியம் செய்கிறார். அப்படின்னா அவர் எந்த என்றால் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவர் அந்த 3.5 வருஷம் ஊழியம் அதில் அடங்கியிருக்கு. கால்குலேஷன் வந்து கேலண்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆக்சுவலாக வயசை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் பொழுது 33.5 வயசு. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது 30 வயது உடையவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் கணக்குப்படி பார்த்தா அவருக்கு 29.5 வயசு தான் ஆகும் அந்த சரித்திரத்தின்படி பார்த்தா. ஆனால் கேலண்டரில் எப்படி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இல்லை இயேசு கிறிஸ்து மேசியா வந்து அங்கே வெளிப்பட வேண்டும். அது வரைக்கும் என்னன்னா 69 வாரம் முடிவடைகிறது. 7 வாரத்தில் வந்து தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. கோரே சொல்லுகிறான் போய் ஆலயத்தை கட்டுங்க. அப்பொழுது பல ராஜாக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது ஒரு கையில் ஸ்வேர்டு வச்சிருக்கிறாங்க, பட்டயத்தை வச்சுட்டு ஒரு கையில் கொலூர் வச்சு வேலை செய்கிறாங்க. நான் திடீர்னு விரோதிகள் வர்றாங்க, சன்பல்லா தொபியாக்கள் வருகிறாங்க, ஆலயத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கட்டட வேலையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அந்த விதமான ஒரு உபத்திரவ காலத்தில் தான் கட்டினாங்க. எஸ்ரா புஸ்தகத்தில் ஆலயத்தை கட்டும் பொழுது கொஞ்ச நாள் வந்து அது ஸ்டாப் ஆகி போச்சு. அந்த விரோதிகள் எல்லாருமே அந்த அங்கே கடிதம் எழுதி அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா தான் கட்ட முடியும். மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் பெருசு அங்கே கட்டளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் நாடு அவங்க ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறது. இதனால சில ராஜாக்கள் வந்து ஸ்டாப் பண்றாங்க, மறுபடியும் ஆலயத்தை கட்டுறாங்க. 49 இயர்ஸ் ஆனது அந்த நகரம் கட்டப்படுவதற்கும் அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கும். நேபுகாத்நேச்சார் வந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிட்டான். 70 வருஷமா பாழடைஞ்சு கிடக்குது. அவங்க பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனார்கள். ஆனா எரேமியா என்ன சொல்றான், மறுபடியும் வந்து ஆலயத்தை கட்டுவாங்கன்னு சொல்லுகிறான். எரேமியா 29 அதிகாரம் 10 வசனம்.
பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இத பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு உங்களை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு இந்த பட்டணம் கட்டப்படும், உங்கள் மேல் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு பட்டணத்துக்கு அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த பட்டணம் விழுந்தாலும் திரும்ப எழும்பியது, திரும்ப கட்டப்படுது. முதல்ல சாலமன் ஆலயத்தை கட்டினான், நேபுகாத்நேச்சார் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆலயத்தை மறுபடியும் கட்டினாங்க. 70 வருஷத்துக்கு பிறகு கட்டினாங்க. அதுக்கு பிறகு தீத்து வந்து கிபி 70 இடிச்சு போட்டுட்டான். ஆனா திருப்பி கட்டப்படும்னு சொல்லியிருக்கு. திரும்ப அந்த ஆலயம் கட்டப்படும், அந்த பட்டணம் விழுந்தாலும் திரும்ப எழும்பும். ஆனால் லாஸ் ஏஞ்சல் பட்டணம் தண்ணிக்குள்ள போகும் பொழுது 40 மைல் ஆழத்தில் போகும் பொழுது திரும்ப ஒரு நாள் எழுந்திருக்காது. அதுக்கு அந்த ப்ராமிஸ் இல்லை. ஒரு நாட்டை குறித்து தேவனுடைய வார்த்தை இருந்தால் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அது நிறைவேறும். எருசலேமை குறித்து என்ன சொல்லுது, அது இடிக்கப்பட்டாலும் மறுபடியும் அது எழும்பும். ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் எழும்பாது. அது ஒரேடியா தரமாடு. பாபிலோன் திரும்பி எழும்பாது, ஆனா எருசலேம் மறுபடியும் எழும்பும். ஆமென். நம்ம எருசலேமே சேர்ந்தவர்கள், நம்ம நியூ ஜெருசலேமே சேர்ந்தவர்கள். ஆமென். அதனால திரும்ப அந்த ஆலயம் கட்டப்படும். எப்பொழுது அதுக்கு 49 வருஷங்கள் ஆகும். 7 வாரம் செல்லும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பு 62 வாரத்துக்கு பிறகு மேசியா வருகிறார். கரெக்டா ஆண்டவர் அங்க ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதன் பின்பு 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். எருசலேமில் பவனி போகும் பொழுது அந்த 3.5 இயர்ஸ் முடிந்து விட்டது. 69 வாரம் முடிந்து விட்டது. ஆமீன். 61 வருஷம் 8 மாசம் 6 தேதியில 70th வீக் என்ற செய்தியில பிரதர் பிரணா சொல்லியிருக்கிறார், இப் திஸ் எக்ஸாக்ட்லி வாஸ் 7 இயர்ஸ் ஈச் 1 வீக் and we have already 69 weeks, the Gentile age, We are at the end of the Gentile age. Then there is one more week left for the Jew. So we know we got 7 years of the Jews. அந்த யூதர்களுக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு. 69 வாரங்கள்ல மேசியா சங்கரிக்கப்படுவார். அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது.
26 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து அங்கே வந்து சங்கரிக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், 3 வருஷம் ஊழியம் செய்தார். யூதயா, சமாரியா, கலிலேயா 3 வருஷம் ஊழியம் செய்தார். மத்தேயும், மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் அவருடைய ஊழியத்தை குறித்து வாசிக்கிறோம். என்னென்ன அற்புதங்கள் செய்தார், என்னென்ன வார்த்தைகளை போதித்தார், என்னென்ன ஓமைகளை சொன்னார், 4 காஸ்பல் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. அது வந்து 3 வருஷ ஊழியம், 3.5 இயர்ஸ். அங்கே ஊழியமானது 69 வாரத்துக்குள்ளே முடிஞ்சுடுச்சு. மேசியா சங்கரிக்கப்படுவார், அவருடைய ஊழியத்துக்கு முடிவு ஏற்படுகிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அங்கே முடிவு ஏற்படுகிறது. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. அங்கே வசனம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்க. ஆனாலும் தமக்காக அல்ல. இயேசு யாருக்காக மரித்தார்? அவருக்காக மரிக்கல, நமக்காக மரித்தார். நமக்கு நித்திய நீதியை அறிவிப்பதற்காக, நம்முடைய பாவங்களை தொலைப்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருவதற்காக, நமக்கு மீட்பை கொண்டு வருவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 என்றாலும் தேவதூரன் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தமாக அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தாராம். எனக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். நம்ம அவ்விதமான ஒரு சிந்தையோடு கூட தான் ராபோஜனம் எடுக்கணும். எனக்காக இயேசு மரித்தார், பாவத்துக்காக மரித்தார், பாவத்துக்காக மரித்தார். நான் எல்லாரும் சொல்லலாம், உனக்காக மரிச்சார், உனக்காக மரிச்சார், எனக்காக இயேசு மரித்தார். அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நீங்கள் நினைக்கணும், உடனே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். அவர் தமக்காக மரிக்கலை, நமக்காக மரித்தார். அதனால வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குது? வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள், வரப்போகிற பிரபு, இந்த பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் தேர் ஷல் கம். 25 வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? மெசையா த பிரின்ஸ், ரெண்டு பிரின்ஸ் இருக்கிறாங்க. மெசையா த பிரின்ஸ், மேசியாவாகிய பிரபு. இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? த பிரின்ஸ் தேர் ஷல் கம், வரப்போகிற பிரபு. ரெண்டு பிரபு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் பிரபு தான் அழைக்கப்படுகிறார், சாத்தானும் பிரபு தான் அழைக்கப்படுறார். அவர் மேசியாவாகிய பிரபு, இவன் வரப்போகிற அந்த பிரபு. அந்த வசந்த வாசிக்கலாம்.
அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள்,
வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள், வரப்போகிற பிரபு, வரப்போகிற பிரபு. டூ பிரின்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு, டூ பிரின்ஸ் இருக்கிறாங்க. நீங்க எந்த பிரின்ஸ் சேர்ந்தவங்கன்னு பாருங்க. நம்ம ஜீசஸ் இந்த பிரின்ஸ் சேர்ந்தவங்க. ஹலலூயா. மேசியாவாகிய பிரபு, மெசையா த பிரின்ஸ். இங்க வந்து என்னன்னா, த கமிங் பிரின்ஸ், த பிரின்ஸ் தட் ஷல் கம். shall destroy the city and the sanctuary. அப்படினா யாரு? The prince that shall come. அதான் வந்து தீத்து. அந்த ஜனங்கள் யாரு? ரோமர்கள். ரோமர்கள் தீத்து தலைமையில வந்து அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டாங்க. கிபி 70 அழிச்சு போட்டாங்க. The prince that shall come. Satan அந்த பிரின்ஸ் ஆயிருக்கிறான். இயேசு மேசியாவாகிய பிரபு ஆயிருக்கிறார். ஆமென். ரெண்டு பேரும் பிரபுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் காட்னு சொல்லப்பட்டிருக்கு. காட் ஆஃப் திஸ் ஈவில் ஏஜ், பிசாசு இந்த பொல்லாத காலத்தின் தேவன். இயேசு வந்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். ஆமென். ரெண்டு பேரும் காட்னு அழைக்கப்படுறாங்க. ரெண்டு பேரும் பிரின்ஸ் தான் அழைக்கப்படுறாங்க. இயேசு வந்து சன் ஆஃப் காட் ஆயிருக்கிறார், தேவனுடைய குமாரன் ஆயிருக்கிறார். சாத்தான் வந்து கேட்டின் மகனாயிருக்கிறான். எல்லாமே சாட்டன் வெர்சஸ் காட். பைபிள் என்ன எழுதியிருக்கு? காட் வெர்சஸ் சாட்டன். சாத்தானும் அவருக்கு விரோதம், இயேசுவும் தேவனும் அவருக்கு விரோதமான சாத்தான். இந்த பைபிள் இதெல்லாம் ஃபுல்லாக தான் காட் ஆர் சாட்டன். இன்னைக்கு ஜனங்கள் வந்து ஒன்று கத்தராக இருக்கு, கத்தர்கீழே இருக்கணும் அல்லது சாத்தான் கீழே இருக்கணும், ரெண்டில் ஒன்று தான். இந்த வசனம் 25 வசனம் மேசியாவாகிய பிரபு, 26 வசனம் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அந்த பட்டணத்தை அழித்து போடுவார்கள். ரோமர்கள் வந்து கிபி 70 அழிச்சு போட்டார்கள். எருசலேம் அழிக்கப்பட்டது, தேவாலயம் அனது இடிக்கப்பட்டது. சீசர்கள் வந்து தேவாலயத்தை காண்பிக்கிறாங்க, இந்த தேவாலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், அப்பொழுது ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படும். மத்தேயு 24:2 வசனம்,
இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதோ ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். டூ பிரின்ஸ் அங்க வர்றாங்க, ஒன்னு மெசையாத பிரின்ஸ், இன்னொன்னு வந்து ரோமன் பிரின்ஸ். அந்த டைட்டஸ் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த ரெண்டு பிரின்ஸ் அங்கே தோன்றுகிறார்கள். ரெண்டு பேருமே உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் ஜனங்களோடு, யூத ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? இனி உங்களுடைய பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன். நீங்கள் ஆடு மாடு ரத்தம் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை கீழே வந்த ஆடு மாடு ரத்தம் உங்களுடைய பாவத்தை மூடும், ஆனால் என்னுடைய ரத்தமானது உங்க பாவங்களை முற்றிலுமாக நிவிர்த்தி பண்ணும். ஆமே. நீங்க நியூ கவனன்ட் கீழே வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். 3 இயர்ஸ் அவர் அதான் அழைத்த. அவர்கள் வந்து அந்த பிரமாணத்தை உடன்படிக்கையின் கீழே வந்தார்களா? வரல. மெசையாத பிரின்ஸ் அவங்களை அழைக்கிறார். உங்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற ஒருத்தன் வந்து அவன் தன்னுடைய சொந்த நாமத்தில் வரும்பொழுது அவனை ஏற்றுக்கொள்வார்கள் இயேசு சொல்லுகிறார். யோவான் 5:43,
நான் என் பிதாவின் நாமத்தாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்.
இதோ அந்திகிறிஸ்துவ பிறவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவன் தன்னுடைய சுய நாமத்தில் வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அங்கே இருக்கிற புறா விற்கிறவங்க, ஆடு மாடு விற்கிறவங்க, காசு கடக்காரங்க எல்லாத்தையும் துரத்தி அனுப்பினார். என்னுடைய வீடு தேவனுடைய ஆலயம் ஆலயமாயிருக்கிறது, நீங்கள் அதை கள்ளக்குறையாக மாற்றினீர்கள் என்று சொல்லுகிறார். மெசையாத பிரின்ஸ் வந்து தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தார். மெசையா பிரின்ஸ் வந்து கடைசியாக செலுவேலே நமக்காக மறித்தார். ஒரு நாள் இந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அது உன்னுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சத்ரு உன்னை சூழ மதில் போட்டு உன் பிள்ளைகளை தரைமட்டமாக்கி உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். இயேசு எருசலேமை பார்த்து அழுதார். அதனால எருசலேம் வந்து ஒரு நாளில் இடிக்கப்பட போகிறது, தேவாலயமானது இடிக்கப்பட போகிறது. அந்த நகரம் வந்து மண்மேடாக மாறப்போகிறது என்று ஆண்டவர் அதை பார்த்து அழுதார். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுகிறார். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அந்த ரோமர்கள் வந்து பசுத்த நகரத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் அழித்து போடுகிறார்கள். அந்த 26 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது நிறைவேறிவிட்டது. ஏடி 70 டைட்டஸ் வந்து எல்லாத்தையுமே அழித்து போட்டு விட்டார். அந்த 26 வசனம் வந்து நிறைவேறிவிட்டது, இனிமேலும் அது நிறைவேற போகிறது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அகைன், சரித்திரம் மறுபடியும் மறுபடியும் வருகிறது. திருப்பியும் ஆலயம் கட்டப்படும், திருப்பியும் ஆலயம் இடிக்கப்படும். ஆன்டியோக்கு எபாபினிஸ் வந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். பின்பு அதை பரிசுத்தப்படுத்தி ஆராதனை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்பொழுது அந்த ஆலயத்தில் வருகிறார். இந்த கல்லின் மேல ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு வரும். அந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். பின்பு அந்த தேவாலயத்தின் திரைச்சல ரெண்டா கிழியுது. இவருடைய மாம்சம் ஆகிய திரை கிழியும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய மாம்சமான திரை சிலுவையில் கிழிக்கப்படும் பொழுது, தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழாக கிழிந்தது. இனிமேட்டு இந்த டெம்பிள் வர்ஷிப் கிடையாது, எல்லாரும் மகா ஸ்பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருந்தார். அப்படி சொல்லி இருந்தும் அதுக்கு பிறகு 40 இயர்ஸ், சுமார் 40 இயர்ஸ் தேவாலயம் இருக்கிறது. அந்த 40 இயர்ஸ் வந்து அவங்க மிருகங்களை பலி செலுத்தி கொண்டு வராங்க, ஆடு மாடுகளை பலி செலுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில மரித்த பின்பு, அந்த தேவாலயத்தின் திரைச்சியில கிழிந்த பின்பு, அதன் பின்பு அவங்க வர்ஷிப் பண்ணக்கூடாது. அவங்க திரைச்சியிலே பிற தச்சிருப்பாங்க, திரைச்சியிலே தச்சு மறுபடியும் திரைச்சியிலே தொங்க விட்டு அவங்க ஆடு மாடுகளை பலி செலுத்தி கொண்டு வந்தாங்க. கர்த்தர் பார்த்தார், இந்த தேவாலயம் இருக்கும் வரைக்கும் இவங்க அந்த ஆடு மாடுகளை பலி செலுத்துவாங்க. அதனால ஆண்டவர் டைட்டஸ் அனுப்பி, ரோமர்களை அனுப்பி அந்த ஆலயத்தை இடித்து போட்டார். இந்நாள் வரைக்கும் பலி செலுத்தலையே. கிபி 70 இருந்து இன்னைக்கு 2021 வருஷம் வந்திருக்கு. இத்தனை வருஷம் அவங்களுக்கு டெம்பிள் வர்ஷிப் கிடையாது. இந்நாள் வரைக்கும் அவங்க பலி செலுத்தாம இருக்கிறாங்க. 40 வருஷமா இயேசு கிறிஸ்து மரித்து 40 வருஷம் அந்த தேவாலயம் நின்றது. அந்த தேவாலயத்தில் பலி செலுத்தப்பட்டது. இவர் பலியான பிறகு அந்த பலி செலுத்தப்படக்கூடாது. அந்த பலிகளுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது. இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்துக தேவாட்டுக்குட்டி, அவரே பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். ஆனால் அவர்கள் அதை பிலீவ் பண்ணாதபடி அவங்க ஆடு மாடுகளை பலி செலுத்தி வந்தார்கள். இது ஆலயத்தை ஆண்டவர் தரமட்டமாக்கி விட்டார். அதான் 26 வசனத்தில் வாசிக்கிறோம், நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அது அழித்து போடப்பட்டது. அதன் முடிவு ஜலப்பிரகாரம் போல் இருக்கும். முடிவு பரிந்த யுத்தமும் நாசம் உண்டாக்கும். எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கு அந்த எருசலேமை கைப்பற்றதுக்கு. மறுபடியும் எத்தனை யுத்தங்கள் நடந்தது, முடிவு பரியந்த யுத்தம். இப்ப கூட யுத்தம் தான், எருசலேமுக்கு விரோதமா இப்பவும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அதாங்க எழுதியிருக்கு அந்த வசனத்துடைய பின்பகுதியில், முடிவு பரியந்த யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டில் எப்பொழுதுமே யுத்தம் தான், பாலஸ்தீன்ஸுக்கும் அவங்களுக்கும் யுத்தம் தான், டெய்லி யுத்தம் நடக்கும். சில நேரங்களில் அது சிறிய அளவில் நடக்கும், சில நேரங்களில் பெரிய அளவில் நடக்கும். இதான் 26 வசனம். அதன் பின்பு 27 வசனத்துக்கு வரலாம். 27 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான சட்டைகளோட பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான்.
சரி, இப்பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. 7 வாரம் முடிஞ்சு போச்சு, 62 வாரம் முடிஞ்சு போச்சு, 69 ஆயிடுச்சு, 70 வாரம் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம்னா 7 இயர்ஸ் இருக்கு. இந்த 26 வசனத்துல இருந்து 26க்கும் 27க்கும் ஒரு கேப் இருக்கு. யூதருடைய டைம் பீஸ் நின்று விட்டது. ஆண்டவர் யூதர்களோடு ஈடுபடுவதை நிறுத்திவிட்டார். இப்பொழுது நம்மோடு கூட ஈடுபடுகிறார். ஆமேன். 26 வசனத்துக்கும் 27 வசனத்துக்கும் அதாவது 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையில நீங்களும் நானும் குறுக்க வந்துச்சோம். யூதர் அல்லாத பிரஜாதிகளை தேவன் தெரிந்து கொண்டார். பவுல் போய் அங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பவுல் அவங்களுக்கு போதிக்கிறார். இதோ பிரஜாதிகள் தேவனத்தில் வருகிறார்கள். கொர்னேலி வீட்டார் வருகிறாங்க. இப்படியாக எபேசியர்கள், அங்கே தெசலோனிக்கேயர்கள், பிலிப்பியர்கள், மகதோனியர்கள், இப்படி எல்லாருமே யூதர் அல்லாத மற்ற எல்லாருமே வார்த்தைக்குள்ள வந்துட்டாங்க. ஆமீன். ஏழு சபை காலங்கள் தோன்றினது. என்ன நடக்கும் உங்களுக்கு சொல்றேன். 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் மத்தியில ஏழு சபை காலங்கள் வந்துச்சு. ஏழு சபை காலங்கள் 1963 முத்திரை திறக்கப்படும் பொழுது பெந்தகோச சபைக்கு முடிவு ஏற்பட்டு விட்டது. பெந்தகோச சபையில இப்ப ஜீவன் இல்லை. அங்க ரட்சிப்பு கிடையாது. அங்க உலகம்தான். அங்க ட்ரினிட்டி உபதேசம், அங்க அந்நிய பாசை பேசுறதுதான் இருக்குத ஒழிய வேற எந்த சத்தியமும் அங்க இல்லை. அவனுக்கு அஸ்திபாரமே இல்லையே பெந்தகோசக்காரங்களுக்கு. உன்காடு இல்லை, இயேசு கிறிஸ்து நாம இல்லை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாபனத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க சாபன பிரமாணங்களை போதிக்கிறார்கள். அதனால முடிவிட்டு லவதைக்கியாக மாறிவிட்டது பெந்தகோச சபை. கத்தர் ஒரு ப்ராபட் அனுப்புகிறார். ஆமென். ப்ராபட் அனுப்பி 1947 இருந்து 1965 வரைக்கும் போதிக்கப்படும் பொழுது எல்லாமே வெளிப்பாடான செய்திகள். ஹல்லேலூயா. அந்த செய்தி உலகமெங்கிலும் போகிறது. 1963 முத்திரைகள், ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. ஆமென். நான் இந்த மெசேஜில் வந்துட்டேன். இதை நீங்கள்லாம் வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. இது இப்பொழுது நம்முடைய பீரியடு. நீங்க 26-27 மத்தியில் இருக்கீங்க. 69-70 மத்தியில் இருக்கிறீங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராபட்டை கொண்டு வருகிறார். ஒரு ப்ராபட் மெசேஜை நம்ம படித்து அதை புசிக்கிறோம். அதை புசித்து நம்ம இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். அதன் முன்பு என்ன ஏற்படுகிறது? மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமீன். மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் அந்த 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகாது. 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகணும்னா மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் வந்து ஒரு கூட்டமான ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். என்ன செய்கிறார்? பரிபூர்ண வார்த்தையில கொண்டு வருகிறார். அறகுறை செய்தி மெசேஜில் இருக்கவங்க எல்லாம் அறகுறையா இருப்பாங்க. பாஸ்டர் எல்லாம் அறகுறையா இருப்பாங்க. அந்த அறகுறை மெசேஜில் இருந்து ஆண்டவர் நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல கொண்டு வருகிறார். ஆமீன். நம்ம செவன் சீல பிலீவ் பண்ணுறோம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை பிலீவ் பண்ணுறோம். அவங்களாலாம் அது பிலீவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. படிக்கணும், ராத்திரி பகலாக படிக்கணும். இல்லை பாஸ்டர் ஆகணும்னா ராத்திரி பகலாக படிக்கணும். ராத்திரி பகலாக படிக்காம பாஸ்டர் ஆக முடியாது. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு பாஸ்டர் ஆக முடியாது. வேலை பார்த்துக்கிட்டு பாஸ்டர் ஆக முடியாது. இது ராத்திரி பகலாக படிக்கணுமே. கடின உழைப்பு இருந்தால் தான் இதில் பாஸ்டர் ஆக முடியும். சோம்பேறியாக இருக்கிறவங்க இதில் பாஸ்டர் ஆக முடியாது. படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இதில் பாஸ்டர் ஆக முடியாது. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வேணும். பைபிள் படிக்கணும், ப்ராபட் மெசேஜை படிக்கணும். கம்ப்யூட்டர் இருந்தால் ரொம்ப பிரயோஜனப்படும். கம்ப்யூட்டர் இல்லாமல் இப்போ இதில் பாஸ்டர் ஆக முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரில் தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். புஸ்தத்தெல்லாம் தேடி தேடி பார்க்க முடியாது. எந்த புஸ்தத்தில் எங்கே இருக்குன்னு தேட முடியாது. அவ்வளோ காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் அனுபவப்பட்டு தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் இன்பிட்வீன் டைமில் இருக்கிறோம். ஏழு சபை காலங்கள் இங்கே வந்திருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஸ்டாப் பண்ணுகிறார். யூதர்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ நம்மக்கிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் இருக்கும் வரைக்கும் 400 வருஷம் இருந்தாங்க. ஆண்டவர் டீல் பண்ணலை. சைலண்ட் பீரியட். 400 வருஷமாக டீல் பண்ணலை. அப்படியே விட்டுட்டார். ஏன்னா அவங்க தங்களுடைய சொந்த தேசத்தில் வந்தால் தான் டீல் பண்ணுவார். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். அப்படியே ஆண்டவர் விட்டுட்டார் அவனை. அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்தா தான் டீல் பண்ணுவார். ஏனென்றால் அவங்க தங்களுடைய சொந்த தேசத்தில் இருந்தா தான் டீல் பண்ணுவார். ஆண்டவர் அவங்ககிட்ட எப்படி டீல் பண்றார்? நேஷனல் லெவல்ல டீல் பண்றார். நம்ம கிட்ட எப்படி டீல் பண்றாரு? தனிப்பட்ட பிரகாரமா டீல் பண்றாரு. இண்டிவிஜுவலா ஆண்டவர் உங்க கூட டீல் பண்ணுகிறார். உங்க கூட ஆண்டவர் பேசுவார், உங்க பக்கத்தில் இருக்கவங்க பேச மாட்டார். இப்ப உங்க நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீங்க, பக்கத்தில் இருக்க மந்தமா இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, போச்சல்ல அப்படியே தான் போறது. ஏதாவது பாச சொன்னது புரிஞ்சா ஒன்றும் புரியாது. ஏதாவது வெளிப்பாடை கேட்ச் பண்ணீங்களா? ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமா பேசினாரா? ஒன்றும் இல்லை. இது இண்டிவிஜுவல் லெவல். ஒருத்தட்ட பேசுவார், ஒருத்தட்ட பேச மாட்டார். அங்க வந்து நேஷனல் லெவல். அவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வரணும். இப்பொழுது வந்திருக்கிறாங்க. ஆமென். மே மாசம் 14ஆம் தேதி 1948 வருஷம் இப்பொழுது அவங்க சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. 7வது நூற்றாண்டு 7th செஞ்சுரியில தேவனுடைய ஆலயம் இருந்த இடத்துல ஓமர் என்கிறவர் மசூதி கட்டி வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த மசூதி அங்கே இருக்கு. 1967 வருஷத்தில் எருசலேமை கைப்பற்றினாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் 13 அரப் கண்ட்ரீஸை தோல்வி அடைய வைத்து அவங்கள ஜெயித்து எருசலேமை அரப்ஸ் கையில் இருந்து பிடுங்கினாங்க. எருசலேம் பட்டணம் அவங்க கையில் வந்திருக்குது, ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்க தேவாலயம் அவங்க கையில் வரல. பட்டணத்தை பிடிச்சாச்சு, பட்டணத்தில் இருக்க தேவாலயத்தை ஒன்றும் செய்ய முடியல. அதில் ஓமர் மசூதி இருக்கு. பாலாக்கும் அருவறுப்பு சாபிக்கப்பட்டிருக்கு. அதான் பாலாக்கும் அருவறுப்பு. அந்த தேவாலயம் இடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது அங்கே என்ன இருக்குன்னா வெயிலிங் மால்னு ஒன்று இருக்கு. அந்த தேவாலயத்தை இடிக்க சொல்ல ஒரு செவரில் கொஞ்சம் தூரம் விட்டுட்டாங்க, இடிக்காமல் விட்டுட்டாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க, டெய்லி அந்த அந்த வாலில் போய் முட்டிக்கிட்டு தலையை முட்டி அழுகிறாங்க. இன்னைக்கு கூட நடந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற யூதர்கள் அந்த வெயிலிங் வால், அழுகையின் சுவர், அதில் போய் தலையை முட்டிக்கிட்டு அழுகிறாங்க. அந்த தேவாலயம் கட்டப்படவில்லை. தேவாலயம் கட்டப்படுமா? மறுபடியும் அது கட்டப்படும். மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்றால் ஓமர் மசூதி அந்த இடத்துல இருக்கிறது. ஓமர் பில்ட் தட் மாஸ்க் ஆன் த டெம்பிள் சைட். த மாஸ்க் ஆஃப் ஓமர் நவ் ஸ்டாண்ட்ஸ் வேர் த ஹோலி பிளேஸ் வாஸ். மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்த இடத்துல அந்த சாலமன் கட்டின ஆலயத்தில் இப்பொழுது ஓமர் மசூதி இருக்கிறது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இடப்பட்ட காலம். இப்பொழுது மறுபடியும் அங்க 27ஆம் வசனம் ஆரம்பிக்குது. 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்கரன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கரன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான்.
அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரம், அவர் ஒரு வாரம் அளவுனா ஒரு வாரம்னா 7 நாள், 7 நாள்னா 7 இயர்ஸ். இப்பொழுது மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஆண்டவர் அவங்ககிட்ட வர்றார். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் அவங்ககிட்ட வரமாட்டார். அவங்க இன்னைக்கு தங்கள் சொந்த தேசத்தில் வந்துட்டாங்க. இஸ்ரவேல் நாடு உருவாகி விட்டது. இந்தியா கூட அவங்ககிட்ட போய் தான் தீவிரவாதிகளை எப்படி ஒடுக்குதுன்னு படிக்குது. தீவிரவாதிகளை ஒடுக்குறதுல இஸ்ரவேல் ஜனங்களை போல யாருமே கிடையாது. தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்கள ஒடுக்கிடுவாங்க. அதனால் இப்பொழுது என்ன ஏற்படுகிறது, மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ஆண்டவர் திரும்புகிறார். 70வது வாரம் ஆரம்பிக்குது. 70th வீக் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. இது வந்து காம்பவுண்ட் மீனிங்கில் இருக்கு. இந்த வசனம் வந்து காம்பவுண்ட் மீனிங்கில் இருக்கு. அந்த கிறிஸ்துக்கும் பொருந்தது, ஆண்டவருக்கும் பொருந்தது. அந்த கிறிஸ்துக்கும் பொருந்தது, ஜீசஸுக்கும் பொருந்துகிறது. ஆன்டி கிரைஸ்டுக்கு வந்து 7 இயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன் மேன் ரூல் வரப்போகிறது, உலகத்தில் ஒன் மேன் ரூல் எழும்ப போகிறது. அவன் எழும்பி என்ன செய்வன் என்றால் உலகத்தையே ஆளுகை செய்வான். அதுக்கு தான் இப்பொழுது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா முயற்சிகளும் டிஜிட்டல் இந்தியா எல்லாமே அதுக்கு தான். பண அபாலிஷிங் பேப்பர் மணி எல்லாமே எதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது? அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வர்றதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எழும்புவான், உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சைனாவில் ஷி ஜின்பிங் தான், அவர் சாகு வரைக்கும் அவர் தான் அந்த நாட்டு அதிபதி. ஒன் மேன் ரூல் அங்கே இருக்கு. வால்டிமிர் புட்டின் ரஷ்யாவில் அவர் தான், அவர் சாகு வரைக்கும் அவர் தான் ரஷ்யாவினுடைய அதிபதி. அவர் தான் இங்கே இந்தியாவிலையும் எப்படி வரலாமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. எல்லாமே டிக்டேட்டராக மாறணும்னு நினைக்கிறாங்க. பின்பு என்ன, உலகத்தையே ஆளுவதற்கு ஒரு மனுஷன் வர வேண்டும். அந்த பவர் தான் இப்பொழுது ரைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. 69 வீக்ஸ் முடிந்து படைந்து விட்டது. இப்பொழுது ஒன் மேன் ரூல் வரப்போகிறது. ஒரு மனுஷன் எழும்பி உலகத்தை வந்து ஆளுகை செய்வான். டேனியல் என்ன சொல்லுகிறார், த ஃபைனல் 7 இயர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் A world leader rising to power. ஒரு வேர்ல்டு லீடர் வரப்போகிறார், அதான் ஆன்டி கிரைஸ்ட். அவனுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 7 வருஷம் கொடுக்கப்பட்டது. முதல் 3 வருஷம் முடிஞ்சு விட்டது, இயேசு கிறிஸ்து காலத்தில் முடிஞ்சு விட்டது. 69 முடிஞ்சு போச்சு. இப்போ 70 ஒரு பகுதி அவங்களுக்கு இருக்கு. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. அதே சமயத்தில் அந்தி கிறிஸ்துக்கு ஒரு ஒன்று கூட ஸ்டார்ட் ஆகலை. நம்ம போன பிறகு அவனுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படும். அப்போ ஒரு வாரம் ஆளவும் அவன் வந்து உடன்படிக்கை உறுதி யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணுவான். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் அவன் கடைசியாக தேவன் போல உட்காருவான். 2004 வாசிக்கலாம்.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறனாயும் இருப்பான்.
இத தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். பாருங்க, 3 மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன நடக்க போகுது? 3 வார்ஸ் நடக்க போகுது. ஒன்று கோகு மாகோகு யுத்தம். ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். மனவாட்டி எடுத்துக்கொண்ட பின்ற பிறகு அவங்க அவங்கள மாஸ்கோ வரைக்கும் துரத்தி அடிப்பாங்க. தேவன் அவர்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். எசேக்கியேல் 38:39 வாசிக்கிறோம். அதன் பின்பு 3rd World War வரும். இந்த 70வது வாரம் முடியும் பொழுது 3rd World War அர்மகதோன் யுத்தம், உலகம் அனுது அழியும். அதன் பின்பு கோகு மாகோ யுத்தம், 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறம்பு. வெளிப்படுத்தல் 20:7-8 சொல்லியிருக்கவன் நம்மாக 7:8-9 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆவிகள் யுத்தம், உலகத்தில் இருக்க துன்மார்க்கருடைய ஆவிகள், பிசாசின் ஆவிகள், 33 கோடி ஆவிகள், எல்லா ஆவிகளையும் ஆண்டவர் வந்து அக்கினால சுட்டரிக்கிறார், நரகத்தில் கொண்டு தள்ளுகிறார். அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் வெச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2வது மரணமாகிய அக்கினி கந்தம் எரிகிற கடலை தள்ளப்படுவார்கள். அந்த ஆவிகளை வந்து சுட்டரிக்கிறார். அடுப்பில் இருக்க தீயை கொண்டு வந்து ஆவியை சுட்டரிக்க முடியாது. அடுப்பில் இருக்க தீ வந்து அதை சுட்டரிக்காது. அது பேப்பர் விறகை தான் சுட்டரிக்கும். அது உலகத்தை கூட சுட்டரிக்கும். தீ பிடிச்சிட்டுனா எல்லாமே எரிஞ்சு போகும், சாம்பல் ஆயிரும். ஆனால் இந்த பயர் வந்து தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த ஆவிகளை வந்து அக்னி கடல்ல பச்சிக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபயர். ஆவிகளை சுட்டரிப்பதற்கு வித்தியாசமான ஆவி, தேவனத்திலிருந்து அக்னி வந்து புஷுட்டரிக்கிறது. இதுதான் கோகுமாக. இன்னும் 3 யுத்தம் இருக்கு, அதெல்லாம் மனவாட்டி போன பிறகு வருகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆன்டி கிரைஸ்ட் பீரியடில் வருகிறது, அந்த 70வது வாரத்தில் வருகிறது. ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். அந்த ஒரு வாரம் என்ன செய்வான் என்றால் உடன் யூதர்களோடு உடன்படிக்கை செய்கிறான். பிரதர் பிரணாம் அதை குறித்து ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிறார். நமக்கு நேரம் குறையாதான் இருக்கிறது. அதனால சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு வாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன், பிலடெல்பியன் சர்ச் ஏஜில் சொல்றார், இமேஜ் எரக்டட் டு த பீஸ்ட், மிருகத்துக்கு சொரூபமானது நிறுவப்படும். சயின்ஸ் வில் பி கான் இன் ராப்சர், பசுத்தவான்கள் ராப்சரில் போயிடுறாங்க. சாட்டன் டிஃபைல்ஸ் அண்ட் டிசீவ் த ஹோல் வேர்ல்டு, சாத்தான் முழு உலகத்தையும் வஞ்சிப்பான், முழு உலகத்தையும் கெடுத்து போடுவான். த ரோமன் கத்தோலிக் அண்ட் த ப்ரோடெஸ்டன்ட் இன் கம்மிங் டுகெதர் வில் கண்ட்ரோல் த ஹோல் வெல்த் ஆஃப் த வேர்ல்ட் சிஸ்டம். ரோமன் கத்தோலிக்கும் ப்ரோடெஸ்டன்ட் சபைகளும் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக ஒன்று சேர்ந்து உலகத்தின் செல்வத்தை அது வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஜனங்களை வந்து ரிலிஜியஸ் ட்ராப்பில் கொண்டு வரும், ஒரு மத சம்பந்தமான ஒரு கண்ணியில் கொண்டு வரும். விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. திஸ் வில் பி அக்கம்ப்ளிஷ் பை சிம்பிளி ஃபார் த ஹேர்லெஸ் டாட்டர்ஸ் ஆல் பட் கான் பேக் டு ஹேர், எல்லா விதமான அந்த வேசியின் பிள்ளைகள், அதான் ப்ரோடெஸ்டன்ட் பெந்தகோச சபைகள், வேசியின் பிள்ளைகள், அவ மகா வேசி, இது வேசியின் பிள்ளைகள், தாய் கூட எல்லாம் சேர்ந்துடும். தாய் வேசின்னா தாய் கூட சேரலாமா? தாய் வேசித்தனம் பண்றா, அந்த தாய் கூட மகா போய் சேரலாமா? நீ வேசி, நான் உங்கூட சேர மாட்டேன், அப்படிதான் பிரிஞ்சு வந்தாங்க. இந்த ப்ரோடெஸ்டன்ட் சபை பிரிஞ்சு வந்துச்சு, கத்தோலிக்க மார்க்கம் வேசி மார்க்கம், அதனால நாங்க வச்சு உங்கள்கிட்ட சேர மாட்டோம், நீ வேசித்தனம் பண்ற அப்படின்னு மகா வெளியே வந்தா, மகள்கள் வெளியே வந்துச்சு, பேர பிள்ளைகள் வெளியே வந்துச்சு, இப்போ போய் சேர்ந்துட்டு, ஏன்னா இவங்களும் வேசி ஆகிட்டாங்க. தாய் வேசித்தனம் பண்ணதுக்கு மகா உடந்தையா இருக்கலாமா? இப்ப மகள் போய் சேர்ந்துக்கிடுறா. நான் இதெல்லாம் ஆவிக்குரிய பிரமா சொல்றேன், வேற உலகப்பரமா சொல்லலை. ப்ரோடெஸ்டன்ட் சபைகள் பெந்தகோஸ்த சபைகள் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தது, இப்பொழுது கத்தோலிக்க மார்க்கத்தோடு போய் சேர்ந்துகிடுது. அவங்க மகள்லாம் சேர்ந்த உடனே இவளுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவளுக்கு ஏற்கனவே பவர் நிறைய இருக்கு, பேச்சில் கில்லாடி, சண்டை போடுறதுல கில்லாடி, யாரையும் எதிர்த்து பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறதுல இந்த வேசி வந்து திறமையானவா, தேவ தூஷணம் செய்கிறவா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுக்கே விரோதமா பேசுவா, அப்படியாப்பட்டவா. இப்ப என்ன செய்து, மகளும் சேர்ந்த உடனே அவளுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ப்ரோடெஸ்டன்ட் பெந்தகோச சபைகள் வேர்ல்டு கவுன்சில் மூலமாக, எக்யூமெனிக்கல் மூமெண்ட் மூலமாக கத்தோலிக்கத்தோடு சேரும் பொழுது அதிக பவர் ஆகிவிடுறது. பிரதமர் விதமா சொல்றாரு, This will be accomplished simply for the hairless daughters are all but gone back to hair. Marubadi avatta poiranga. The Jews have bonds and all the paper. Jews da vandu bond and the paper da irukku. Share market da irukku avanga kaiyila. Adha menu solla, Rome has acquired nearly all the supplies of gold. அது திருப்பதியில் இருக்க கோல்டை காட்டிலும், அங்கே கேரளாவில் இருக்க அந்த கோயிலில் இருக்கிற இதை காட்டிலும், அங்கே அங்கே வேட்டிகனில் தான் இருக்கிறதுலே கோல்டு இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தினுடைய கோல்டு எல்லாமே அங்கே தான் இருக்கான். ரோம் ஹேஸ் அக்யூர்ட் நியர்லி ஆல் த சப்ளைஸ் ஆஃப் கோல்டு, எல்லா கோல்டும் வந்து எங்கே இருக்கு, வேட்டிகனில் இருக்கு. மற்ற ஹிந்து டெம்பிளில் இருக்கெல்லாம் குறை தான். அந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் ஹிந்து டெம்பிளில் வந்து தங்கத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வச்சதை விட இன்னைக்கு தங்கம் எங்கே இருக்குது, அந்த வாடிகனில் இருக்குது. த ஜூஸ் ஹேவ் த பாண்ட்ஸ் அண்ட் ஆல் த பேப்பர், ஜூஸ்கிட்ட பேப்பர் இருக்குது. இந்தியாவில் என்ன இருக்குது, பேப்பர் தான் இருக்குது. கோல்டை தான் கொண்டு அடமானம் வச்சுருந்தாங்களே. நம்மகிட்ட பேப்பர் இருக்குது, ரிசர்வ் பேங்க்ல கோல்டு இருக்கா, போதுமான கோல்டு கிடையாது. The harlot will destroy the present day money system by calling in all the paper and demanding gold. And the harlot enna seivaal and vesi ippozhudhu irukkira pana parimaathangal in the paper money in the bonds shares ellathaiyum olichiruva. நீங்க 40 லட்சம் பேங்க்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் தான் உங்க கணக்குல இருக்கும், மீதி 39 லட்சத்தை அவன் எடுத்துக்கிடுவான். எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் உங்களுக்கு அதுக்கேற்றதான் கொடுப்போம். ஏதோ நாடு நஷ்டத்தில் போயிட்டு திவாலா போயிட்டு உங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிடுறோம். இப்போ கோல்டு ஸ்டாண்டர்டு வந்துடுது. பேப்பர் மணியை வந்து என்ன செய்யும் என்றால் அவன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணி விடுவான். The harlot will destroy the present day money system. இப்பொழுது இருக்கிற இந்த மணி சிஸ்டம் ஆனது ஒழிக்கப்படும். By calling in all the paper, உங்களுடைய பேப்பரை தந்துட்டு கோல்டை கொண்டு வர. And demanding gold. With no gold, the system falls. The Jews will be trapped and come into alliance and the harlot church will take over the whole world. பேப்பர் மணிலாம் செல்லுபடியாவது. நீங்க பாண்ட்ஸ் வச்சிருக்கலாம், ஷேர்ஸ் வச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒன்லி பேப்பர் தான், பிரயோஜனம் கிடையாது. கோல்டு இருக்குதா? உங்க நாட்டில் எவ்வளவு கோல்டு இருக்குது அவ்வளவுதான் உங்க நாட்டினுடைய வேல்யூ. பேப்பர் இருக்குது, ஷேர் இருக்குதுலாம் பிரயோஜனம் கிடையாது. அதனால யூதர்கிட்ட பேப்பர் வந்து இருக்குது, யூதர்கிட்ட வந்து பாண்ட்ஸ் இருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் வான்ட்ஸ் தம் அண்ட் வால் ஸ்ட்ரீட் கண்ட்ரோல்டு பை ஜூஸ். The rest of it is in Vatican. Wall Street le vandu share market anga dhaan adhiye irukku. Adha yudargal control pandranga. Yudargalta paper irukku. India la paper irukku. Idhella sellupadiyaga. Mulu ulagam ore idhula varum. Ore monetary system la varum. Mulu ulagam. America madakondu ellame vandu paper money abolish pannum bodhu gold standard venum. ரிசர்வ் பேங்கில் எவ்வளோ கோல்டு இருக்குது அவ்வளோ கோல்டு இருந்தால் அதுக்கேற்ற பணம் பிரிண்ட் பண்ணணும். கோல்டு குறையாக இருக்குது, பணம் நிறையா பிரிண்ட் பண்ணாங்கன்னா அதான் டெபிசிட் ஃபைனான்சிங். இந்த டெபிசிட் ஃபைனான்சினால் இன்ஃப்ளேஷன் வருது, விலைவாசி ஏறி போகுது, ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் போகுது. காரணம் என்ன? கோல்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் பணம் பிரிண்ட் பண்ணணும். கோல்டு வந்து இத்தனை பில்லியன் அங்கே இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பணம், அதுக்கு மேல இவன் பிரிண்ட் பண்ணிட்டா ஒவ்வொரு அரசாங்கமும் பிரிண்ட் பண்ணா என்ன, ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது. அமெரிக்காவில் டாலருக்கு இன்னுக்கு மதிப்பு இருக்குது, அவங்க அதுக்கு மேல பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் அதிகமாக பிரிண்ட் பண்றதுனால சிலோன்ல நம்மளை விட அதிகமாக பிரிண்ட் பண்றான், அங்க பணத்துக்கு வேல்யூ கிடையாது. சில நாடுகள் திவாலா போச்சு, நிறைய பணத்தை கொண்டு போகணும். ஒரு ஹோட்டலுக்கு போனா நிறைய பணத்தை கொண்டு போகணும், ஏன்னா அவங்க பணத்துக்கு மதிப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பணத்தை கொண்டு போகணும், ஒரு பொருள் வாங்கணும்னா 500 ரூபா நோட்டா கொண்டு போகணும், என்ன ஆச்சு? பணத்துக்கு மதிப்பு இல்லை. ஏனென்றால் இம்ம வருங்காலத்தில் கோல்டு ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது இந்த அந்திகிறிஸ்து கீழே யூதர்கள் மாட்டிக்கொள்வாங்க, இதோட உடன்படிக்கை பண்ணுவான், தேவாலயத்தை கட்டுவார்கள், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து இந்த மணி சிஸ்டம் எல்லாத்தையும் தன் கையில் கொண்டு தான் தான் கடவுள்னு சொல்லுவான். நீங்கள் வந்து எல்லாம் கத்தோலிசமாக மாறணும். யூதர்கள் ட்ராப்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 சாட்சிகள் வர்றாங்க. ஆமேன். அந்த 2 சாட்சிகளை குறித்து வெளிப்படுத்தல் 11:1-13 வரைக்கும் வாசிக்கிறோம். பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதான் மெசேஜ் ஆஃப் த ஹேவர். கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல். ஆண்டவர் இந்த வார்த்தையை வச்சு தான் எல்லாத்தையும் அளக்கிறார். அப்பொழுது தேவதூதன் நின்று, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுதுகளையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. 42 மாதம் அளவும் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை மிதிப்பார்கள். பரிசுத்த நகரத்தை 42 மாதம் மிதிப்பார். 42 மாதம்னா 3.5 வருஷம். என்னுடைய 2 சாட்சிகளும் 1200 நாளும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அதான் 1260 நாள்னா 3.5 வருஷம். இன்னும் ஒரு 3.5 வருஷம் இருக்கிறது. அந்த 3.5 வருஷத்துல 2 சாட்சிகள் வந்து பிரசங்கம் பண்றாங்க. மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க முடியும். தண்ணீரை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதையால் வாதிக்கவும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. அவள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், அதான் அந்திகிரேஸ், அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடுவான். அவளுடைய உடலானது மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். ஜனங்களிலும் ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்று நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க ஒட்டார்கள். அந்த ரெண்டு சாட்சிகளுடைய பாடியானது எருசலேம் நகரத்து வீதியில கிடக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்கறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமா பார்ப்பாங்க, லைவா பார்ப்பாங்க, மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. மூன்றரை நாளைக்கு பிறகு தேவனத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. மூன்றரை நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் எழும்பி நிற்கிறாங்க, மோசஸ் அண்ட் எலைஜா. அப்பொழுது அதை பார்க்கறாங்க, எல்லாருமே பார்க்கறாங்க, டிவியில பார்க்கறாங்க, கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல பார்க்கறாங்க, செல்போன்ல பார்க்கறாங்க, எல்லாருக்கும் பயம் உண்டாகுது. இங்க ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு உண்டான சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இங்க ஏறி வாருங்கள். அவங்களுக்கு ராப்சர் நடக்குது. உடனே போயிருந்தாங்க. அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அவன் நேரமே பூமி மிகவும் அதிர்ந்தது. நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. எருசலேமில் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுது. இப்பொழுது ஹைதீங்கில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 2000 பேருக்கு மேலே மரிச்சிருக்கிறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமையில ஏற்பட்டிருக்கு. தாலிபான்கள் வந்து அந்த ஆப்கானிஸ்தானை பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாமே இப்பந்தான் நடக்கும். பிளேன்ல தொங்கிட்டு போறோம், உயிருக்கு பயந்து கீழே விழுந்து சாகுறோம். எத்தனை பேர் சத்துருக்காங்க. இங்க நம்ம இருக்கிறோம், நம்ம உலகத்தில் இன்னொரு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. சாப்பாடு இல்லாம சாகுறாங்க. தாலிபான்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. தாலிபான்கள் பொல்லாதவங்க. இப்ப ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் கையில் மாறிவிட்டது. எல்லாம் போன வாரம் தான், இப்பதான் நடந்துகிட்டு இருக்குது உலகத்தில். நமக்கு ஒன்றும் தெரியறது இல்லை. நம்ம இங்க இருக்கிறோம், அங்க வந்து அப்படி நடக்கு. சாத்தான் வந்து இப்பொழுது மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருகிறான். கத்தோலிசமா மாறணும், அல்லது விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. நீங்க தடுப்பூசி போடலன்னா செல்போன் பேச முடியாது, உங்க நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுவாங்கன்னா போட்டுதான் ஆகணும். எல்லாம் அந்த மாதிரிதான் கவர்மெண்ட் கொண்டு வரும். நீங்க இதை நீங்க செய்யலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பொருளே வாங்க முடியாது. மிருகத்தின் முத்திரையை தரிச்சாதான் பொருள் வாங்க முடியும். தேவனுடைய ஆலயத்தில் அவன் தேவன் போல உட்காருவான். அவன் வந்து பேப்பர் மணியை அபாலிஷ் பண்ணி கோல்ட் ஸ்டாண்டர்டை கொண்டு வருவான். எல்லாரும் கண்ணியில மாட்டிக்கிடுவாங்க. யூதர்கள் கண்ணியில மாட்டிக்கொள்ளுவாங்க. ரெண்டு சாட்சிகள் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த 70வது வாரத்தில் நடக்குது. 144,000 பேர் முத்திரிக்கப்படுறாங்க. ரெண்டு சாட்சிகள் மேல எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கு பிறகு என்னச்சுன்னா, இந்த 144,000 பேர் கொலை செய்யப்படுறாங்க. புத்தி இல்லாத கனிகள் கொலை செய்யப்படுறாங்க. எல்லாமே 70th வீக்ல நடக்கும். இந்த 144,000 பேர் புத்தி இல்லாத கனிகள் கொலை செய்யப்பட்டு பேப்பர் மணி அபாலிஷ் பண்ணப்பட்டு அந்திகிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அவன் ஆராதிக்கப்படுறவனாக ஒன் மேன் ரூல் வரப்போகுது. அப்படி வரும்பொழுது கடைசியா என்ன சொல்லியிருக்கு? அந்த 27 வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
அருவறுப்பான சட்டைகளோட பாழாக்குறன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான்.
இது அதன் பின்பு என்ன செய்யும் என்றால், நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். தீரு மட்டும்னா அவன் அழியும் மட்டும் அவன் மேல சொரியும். அதான் ஆர்மகதோன் யுத்தம், சூளைய போல எரியும் காலம். அந்த 70வது வாரம் முடியும் பொழுது அர்மகதோன் யுத்தத்தில் அது முடிவடைகிறது. அது அவன் அந்திகிரிசு மேல தீரு மட்டும் அது சொரியும். அங்க அழிவு ஏற்படும். தீர் மட்டும் அவன் மேல சொரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த நேரத்தில் இருக்கணும் பாருங்க. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொட்ட பிறகு அந்த ஆன்டி கிரைஸ்ட் ரூல் வரும். ஆன்டி கிரைஸ்ட் ரூல் 7 வருஷம். அவன் முதல்ல 3.5 வருஷம் என்ன செய்வான் என்றால் நல்ல சாதுவாக தான் இருப்பான். இந்த மத சம்பந்தமான கட்சிகள்லாம் அப்படிதான், முதல் 3.5 வருஷம் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. திருப்பி 2வது 3வது தான் மத சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. கிறிஸ்தவங்க முஸ்லீமுக்கு விரோதமாக வருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் முதல்ல நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க சாங்கான பிறகு அவங்களுடைய அவங்களுடைய கட்டளைகளை கொண்டு வருவாங்க. தொடர்ந்து ஜெயித்தா இன்னும் ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. இதுதான் உலகத்தில் அரசியலில் நடக்கிற காரியம். அவன் வந்து முதல் 3 வருஷம் அவன் சாதுவானவனாக இருப்பான், அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக இருப்பான், யூதர்களோடு நல்ல இச்சகமாக பேசி அவங்களோடு உடன்படிக்கை பண்ணி எல்லாம் பணம் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வந்த பிறகு, உலகமே அவங்க கண்ட்ரோலில் வந்த பிறகு உடன்படிக்கையை முறிச்சு போடுவான். உடன்படிக்கையை முறிச்சு போட்டு மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும் பொழுது கொல்லவும் முடியாது, அங்கே விற்கவும் முடியாது. நீங்கள் கடையில் போயிட்டு எல்லாம் டிஜிட்டல் தான். உங்கள் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணாது. உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவான். உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடுவான். என்ன செய்வீங்க? விற்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. இதமான ஒரு கொடிய காலம் வரப்போகுது. பின்பு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பாழாக்குறவன் மேலே அங்கே நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் அவன் மேலே வரும். அவன் மேலே சொரியும் அக்னியும் கந்தகம் அவன் மேலே சொரியும். அதான் தேர்ட் வேர்ல்ட் வார். உலகமே முற்றிலும் அழிஞ்சு போகும். மல்கியா 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சூளையை போல அது எரியும் காலம் வரும். அது வேறையும் கொப்பையும் வைக்காதபடியே துன்மார்க்கர்கள் எல்லாருமே அழிஞ்சு போவாங்க. எல்லா வைரஸும் முடிஞ்சு போயிடும். எல்லா விதமான சயின்ஸும் போயிடும். எல்லா டெக்னாலஜியும் போயிடும். எல்லா மணி சொத்து கித்து எல்லாமே எல்லாம் எரிஞ்சு போகும். அவ்விதமான ஒரு காலம் வரப்போகிறது. அதுதான் தானியேலின் 70வது வாரம். இப்பொழுது நம்ம 70வது வாரம் வந்திருக்கா? வரல. 69வது வாரம் முடிஞ்சு போய் 60க்கும் 70க்கும் மத்தியில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் மனவாட்டி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் இந்த 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகாது. அந்த 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒன் மேன் ரூல் உலகத்தில் வரும் பொழுது உலகமானது அதிக உபத்திரத்தில் போயிடும். நீங்கள் ராப்சரில் பங்கு பெறுவது நல்லது. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆமீன். 70th week வந்து பேட்டில் ஆஃப் அர்மகதோன்ல முடிவடைகிறது. அதன் பின்பு நம்ம வந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு வருகிறோம். ஆமீன். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு உலகத்தை அழிக்கிறார். நம்ம மேலே போகாத பத்தில சாத்தான் வர முடியாது. அவனை தடை செய்கிறது இந்த பிரைடு தான். இந்த பிரைடு மேலே போகணும். சீக்கிரமா அந்த நேரம் வருது. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வராத பட்சத்தில் ராப்சர்ல போக முடியாது. அறகுற பிரசங்கத்தில் இருந்தா போக முடியாது. அறகுற ஒப்பு கொடுத்தல இருந்தா போக முடியாது. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்து பெர்ஃபெக்ஷன் அடையணும். ராப்சர்ல பங்கு பெறணும்னா ஜபத்திலும் வார்த்தையிலும் காத்திருக்க வேண்டும். பிரயாசப்படாம நம்ம பெற முடியாது. கர்த்தருக்குள் நம்ம பிரயாசப்பட்டா அந்த பிரயாசம் வீணாக போகாது. ஆமென். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். தானியேலின் 70 வாரங்கள் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் மத்தியில் இருக்கிறோம். ராப்சர் நடக்க வேண்டும். ராப்சர் நடந்த பின்பு 70வது வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம அங்கே இருப்போம். ஆனால் எல்லாருக்கும் துணைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். அந்த நாள் மிக சலீப சுத்தர்கள், அந்த நாள் கண்ணீர் கவலை எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, நேரமட்டமாக உம்முடைய வார்த்தையை தியானித்து தானியேல் 9:24-27 அது எப்படி நிகழுகிறது, இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் நீர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறீர். நீர் இறங்கி வந்து தானியேலுக்கு அதை வெளிப்படுத்தினீர். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கிளியராக ரிவீல் ஆயிருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை இது நோக்கி இருக்கிறோம். உலக மனது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையை இது நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே அந்த ராப்சர் வர காத்திருக்கிறோம். தானியேலின் 70வது வாரம் ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இன்னும் அது ஆரம்பிக்கவில்லை. பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும், கேட்டின் மனுஷன் வெளிப்பட வேண்டும், உலகத்துக்கு அழிவு ஏற்பட வேண்டும். உலகத்தின் முடிவு நெருங்கி இருக்கிறது. இவ்விதமான ஒரு நேரத்தில் எங்களை வைத்திருப்பதற்காக சோத்திரம். எங்களுக்கு நீர் வார்த்தையை ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறீர். நாங்கள் பரிபூர்ணமான வார்த்தையில இருக்கிறோம், ரிவீல்டு வேர்ல நாங்கள் இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. ஆன்லைன் மூலமாக இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் எல்லாரோட கூட நீர் ஈடுபடுவீராக. ஒரு கூட்டமான மக்கள் இந்த பரிபூர்ணமான வார்த்தையில வந்து ராப்சர்ல பங்கு பெற ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டவுடைய பிள்ளைகளுக்கு என்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ, இந்த உலக வாழ்க்கையினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையோடு சேர்ந்து கொடுப்பீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
ஹல்லேலூயா. பாடல் 174. பாடல் 174. என்னை உண்டாக்கி என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சரணங்கள் 1, 2, 4. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், தென்மேலத்தின் பாதையிலே நிற்கமும் நடத்துவார். என் மேலவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நிற்கமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பெலவீன நாட்களிலே பெலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பான். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்களிப்பான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் தூருகமும் வெல்லநபரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவர், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லையாகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லையாகையால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை.
எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, நம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். தீர்க்க தரிசன வசனமானது நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது நாங்கள் எந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்பதை காணும்படியாகும். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியத்தக்கதாக உதவி செய்ததற்காக சூத்திரம். வசனத்தை கேட்ட அனைவரே ஆசுபதியும் ஏறத்ததான காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. இந்த சபாங்கள் காணிக்கைகள், விசேஷித்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் பல்லவத்தின் தேவன்தாமே ஆசீர்வதித்து ஆயிரம் மடங்காக உடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுப்பீராக. ஐந்தப்ப ரெண்டு மீனை ஆசீர்வித்த பொழுது ஆயிரம் மடங்காக பெருகினது. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதத்தை தந்து எந்த நன்மையும் குறைபடாதபடி வழி நடத்தும். இந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தார். அவனுடைய வாழ்க்கையில் என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. பரிபூர்ணமான வார்த்தையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவீராக. மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது நீர் தாமே அந்த ஆராணியை ஆசீர்வதிப்பீராக. காலையில் வருகிற எல்லாரும் மாலையில் வந்து பங்கு பெற கருவத்தார். வசனத்தை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் இரக்கமாயிரும். துதி கனம் ஐமையெல்லாம் உமக்கே இறக்குறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.